பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரவத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயான ஆத்யஸ்ய ந குலபதே வகுலாபிராம ஸ்ரீமத் ததங்க்ரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹன் பக்தாந்திரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயஸ காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷத கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானில சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகளில்லாம் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தளமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றினேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறிய சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. எங்கள் கதியே ராமானுச முனியே பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நமக்கெல்லாம் சதா சர்வதா அனுக்கிரகம் மட்டும்தான் பண்ணின்றிருக்க. நிக்கிரகம் அப்படின்றதே கிடையாது. பகவான் கீதையில சொல்லும்போது சொல்றான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை காப்பாத்துறது லட்சியம்னு இருக்கானா சுவாமி? சாது ஜனங்கள் யார்? சாது ஜனங்கள் அப்படின்னா அவனை நினைக்கிறவா யாரா இருந்தாலும் அவா சாது ஜனங்கள் தான். அவா பயபக்தியில நினைக்கலாம். கம்சன்லாம் பயபக்தியில தான் நினைச்சான். இரண்யாக்ஷன் இரண்ய கசிபு இவாள்லாம் துவேஷபக்தியில நினைச்சா. உலகத்தார பொறுத்த வரைக்கும் அவள்லாம் பொல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்கும், அது நியாயம் தானே, நமக்கு கஷ்டம் கொடுக்கலாம். பகவான பொறுத்த வரைக்கும் அவர்களும் தன்னுடையவர்கள் அப்படின்ற ஒரு அபிமானம் அவனுக்கு. இப்ப பூமியில பார்த்தோம்னா நிறைய செடிகள்லாம் வளர்றது, மரங்கள்லாம் வளர்றது, எந்தெந்த செடிகள்லாம் நாம கொண்டாடுவோம், எந்தெந்த மரங்கள்லாம் நாம கொண்டாடுவோம்னா நமக்கு உபயோகமாகிறது மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம். சந்தன மரம், தேக்கு மரம் இதெல்லாம் கொண்டாடுவோம். நெறிஞ்சி முள்ளு மரத்தை யாராவது கொண்டாடுவோமா? கிடையாது. இல்லாட்டி ஏதானும் விஷக்காயெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொண்டாட போறோம். நன்னா கவனிச்சு பாருங்க, மனுஷா எதெல்லாம் கொண்டாடுறாளோ அதெல்லாம் அவளுக்கு பிரயோஜனம் தரதா இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ரூலே கிடையாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷா ஒரு விஷயத்த கொண்டாடுறா, ஒருத்தரை கொண்டாடுறா அப்படின்னா அவளுக்கு அதனாலே பிரயோஜனம் அப்படின்னா தான் கொண்டாடுவா. பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த பெருசா பிரஸ்தாபிக்க மாட்டோம். ஆகாசத்தை பத்தி யாராவது டெய்லி பேசிட்டு இருக்கோமா? அது பாடுங்க இருக்கு, நமக்கு எங்கேயோ தூரத்துல இருக்கு, அதனால பெருசா நம்ம பிரஸ்தாபிக்கிறது இல்லை. சூரியனையும் சந்திரனையும் கொண்டாடுறோம், ஏன்னா நமக்கு அது பிரயோஜனம் தர்றது, பெரிய பிரயோஜனம் இருக்கு. அதே 1008 நட்சத்திரங்கள் ஆகாசத்துல இருக்கு, உட்காந்து ஆகான்னு கவனிச்சுட்டு இருக்கோம், கிடையாது. ஆனா பல விஷயங்கள் நாம ரசிக்கிறோமோ இல்லையோ பகவான் எல்லாத்தையும் கொண்டாடுறோம். பூமி தேவி, இது நல்ல மரம், இது கெட்ட மரம், இது முள்ளு மரம், அப்படி பாக்கிறது இல்லையா? எல்லாத்துக்கும் அது வேற பிடிச்சுக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கறா, அதுக்கு வேண்டிய ஜலத்தை கொடுக்கறா, அது வளரத்துக்கான சூழ்நிலைய கொடுக்கறா. அப்ப அவள் எப்படி சமத்துவமா இருக்காளோ அது போலே பகவானும் சமத்துவமா இருக்கான். துஷ்டர்களை நிகிரகம்னு சொல்றது கூட அனுகிரகம் தான். பகவான் இரண்யகசிபுவும் வடியில போட்டு கிழிச்சான் அப்படின்றோம். ஒரு விதத்தை பார்த்தா அது நிகிரகம் மாதிரி இருக்கு, ஆனா அனுகிரகம் தானே. தன் மடியில போட்டு தானே அந்த சரீரத்தை கிழிச்சு அவன் இனிமேல் துஷ்டத்தனம் பண்ணாதபடி ஒரு அனுகிரகம். தன் மடியில போட்டுக்கிறது அனுகிரகம். அவனுக்கு அது என்னன்னா அவன் எப்படியெல்லாம் ஆசைப்படுறானோ அப்படியெல்லாம் வராது சுவாமி, அதான் விசேஷம். அப்ப அனுகிரகம் தானே, ஆசைப்பட்டது டிசைட் பண்ணது சரியா? சுவாமியோட அவதாரம் எப்படி வரணும் டிசைட் பண்ணது சுவாமி இல்லை, இரண்யகசிபு தான் டிசைட் பண்ணும். பகல்ல இருக்கப்படாது, ராத்திரியில இருக்கப்படாது, வீட்டுக்குள்ள இருக்கப்படாது, மனுஷனா இருக்கப்படாது, மிருகமா இருக்கப்படாது. அப்ப இவன் இவ்வளவு கண்டிஷன் சப்ளை, இவ்வளவு கண்டிஷன் போட்டாச்சு. நம்மளாம் ஆசிரியர்கள் ரொம்ப தைரியம் இல்லை கண்டிஷன் போடுறது. அசுரா பெயர்கள் போடுறா பாருங்க, கண்டிஷன் சமக்கலமான கண்டிஷன்ஸா இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்க்கு பகவான் ரைட் அப்படின்றார், அதுதான் அதிசயமா இருக்கு. இவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டானவன் பெருமாள் பார்த்தா இத்தனை கண்டிஷன், ஒரு கண்டிஷன் கூட மிஸ் பண்ணலையா? அதுதானே அழகு. இப்ப யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கட்டாயம் பண்ணி தரேன்றோம், அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்றோம். ஆனா அந்த அசுரப்பயர்கள் எந்த கண்டிஷன்ஸ் போட்டாலும் சுவாமி யோசிக்கிறதே இல்லை, ரைட் அவ்வளவுதான் டன். இது ரெண்டாவது பேச்சே கிடையாது, இல்லடா இது கொஞ்சம் மாத்திக்கூடா, இது கொஞ்சம் சிரமம்டா. சரியா சொன்னோம்னா ஆஸ்திகர்களை விட நாஸ்திகர்களுக்கு பகவானுடைய அக்கடித்தக்கடனா சாமர்த்தியம் என்ன தெரிஞ்சிருக்கு. இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், எப்படி வேணாலும் பண்ணுவார், நிச்சயமா பண்ணுவார். அது ஒரு தீர்மான வாழ்க்கை இருக்கு. நமக்கு இருக்கிற நிச்சயம் கூட கொஞ்சம் அப்படி மதில் மேல் பூனை மாதிரி, கேட் ஆன் த வால் பொசிஷன் மாதிரி இப்படி அப்படின்னு இருக்கு. ஆனா தீர்மானமா இருக்கா இந்த பகவானிடத்துல துவேஷமோ பயமோ வச்சிருக்கிறவர்கள். கடைசியில பார்த்தா அவளுடைய ஆசைகள்லாம் நடந்து விடுறது. கம்சன் ஆசைப்படுறான் கண்ணன் வரணும்னு, நடந்து விடுறதா இல்லையா? அழகா நடக்கிறது. இத்தனைக்கு அவன் நேர போய் கூட கூப்பிடல, நம்மள யாராவது இந்த நேரம்லாம் வந்து கூப்பிடல, அவ ஒன்னும் நேரம் வந்து கூப்பிடல, நான் ஒண்ணும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம வேண்டப்பட்டவாளதான் இருப்பான். ஆனா கம்சன் அழகா அக்ரூரர் தான் அனுப்பினான், ஆனா அதுக்கே கண்ணன் வந்துட்டான்னா கம்சனுக்கு எவ்வளவு தாபம் இருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்ப பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான், அவனுடைய அனுகிரகத்தை நாம அனுபவிக்கணும். சம்பாதிக்கணும்னு இல்லை, அனுபவிக்க கொட்டிட்டு தான் இருக்கு. நீங்க தனியா பிரயத்தனப்பட்டு பத்மநாபன் அனுகிரகத்தை சம்பாதிக்கணும். திருவனந்தபுரத்தை இருக்கேள், இங்க ஜீவிக்கிறேனால அனுகிரகம் இருக்கிறதுனால தானே. இதுக்காக தனியா ஒரு பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதில்லை, அனுபவிக்கணும். நீ எதையுமே பெருசா கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கவே வேண்டாம், எல்லாம் இருக்கு. அத அனுபவிச்சா போதும். வீட்டுல ஆத்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு பசிக்கும் போது அம்மா கொடுக்கற ஆகாரத்தை சாப்பிட்டா போதும். அதுக்கு மேல இது ஆகாரத்துக்காக நான் பணம் சம்பாதிக்கிறேன், ஆகாரம் பண்றதுக்கு நான் பிரயத்தனப்படுறேன், இதேதானே பண்ண வேண்டியிருக்கா குழந்தை, ஒன்னும் பண்ணவாங்க. அது அந்த சமயத்து அம்மா பசிக்கிறது மம்மம் தான், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பிடிக்குமோ அது சொன்னா போதும். அம்மானுக்கு தோசை வேணும், அம்மானுக்கு இட்லி வேணும், அம்மானுக்கு பிரெட் வேணும், இவ்வளவுதானே. இவ்வளவுதான் அந்த குழந்தை சொல்றது. அழக அம்மா நடத்தி கொடுக்கிறாளா இல்லையா? ஏண்டான்னா அது என்கிட்ட சொல்லிடுது இல்லையா, அதை பண்ணி கொடுக்க வேண்டிய தர்மம் என்னுடையதுன்னு அம்மா வச்சிருக்கா இல்லையா. இது என் குழந்தை, இது ஒண்ணும் தெரியாது, இதுக்கு சக்தி இல்லை, அப்ப இதற்கு வேண்டியதான விஷயத்தை நான் பண்ணி கொடுக்கணும்னு அம்மா மனசுல ஒரு சங்கல்பம். குழந்தை கேட்டுடுத்து, அம்மா உடம்பு முடியாம இருக்கலாம், இல்லாட்டி ஆபீஸ் பரவலா இருக்கலாம், இல்லாட்டி வேறதான் டென்ஷன் இருக்கலாம், இவ்வளவு இருந்தாலும் அந்த குழந்தை கேட்டதான விஷயம் ஓரத்தை அப்படி போட்டு வச்சிருந்துருப்பா. பண்ணிடணும் பண்ணிடணும், எப்ப நேரம் கிடைக்கும், இதுக்கப்புறம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பண்ணிடலாம்னு அம்மா எப்படி அந்த ஏகாகிர சிந்தனையோட அந்த குழந்தை கேட்ட ஒரு விஷயத்த மனசுல தியானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி அதுக்காக மற்ற வேலைகளை குறைச்சிண்டு இந்த காரியத்தை பண்ணி கொடுத்து இருந்தா, நேற்று நீ கேட்டிய இந்த பிரதர்தான் அப்படின்னா அந்த குழந்தை பெருசா அதுக்கு நன்றியோட ஒண்ணு இருக்க போறது இல்லை. பெரிய நன்றியோட ஆகா எங்க அம்மா பண்ணிட்டாலும் ஆயிரம் வாட்டி சேவிக்குவா போறது, ஒன்னும் ஒரு தடவை சேவிக்க தேங்க்ஸ் கூட சொல்லாது. அம்மா நன்னா பண்ணிருக்கேன், எத்தனை பேர் அம்மா தேங்க்ஸ் சொல்லிருப்போம் சொல்லுங்க. சின்ன வயசுல அம்மா வரைக்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா, எத்தனை தடவை அம்மா தேங்க்யூமா, நிச்சயமா வரதில்ல. ஊர்ல முண்ட பின்ன தெரியாத வாழ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவோம், சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை தேங்க்ஸ் அள்ளி வீசுவோம். ராப்பகலா பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கு ஒரு தேங்க்ஸ் கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அம்மா அதை எதிர்பார்க்கறது இல்ல, ஆனா அந்த குழந்தை நன்னா சாப்பிடுத்துனா சந்தோஷம். அது போல அனுகிரகம் அப்படின்றத நீங்க பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம். பிரயத்தனப்பட்டா சூரிய வெளிச்சம் வருது, திருவனந்தபுரம் சுட்டு புசுக்கிறது அப்படின்றதும் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஆஹா சூரியன் நன்னா ஜம்னு சுட சுட வரணும்னா கேட்டு அவர் பாட்டுக்கு வர. அப்ப அனுகிரகம் அப்படின்றது பர்மனண்டா இருக்கு, உந்தன்னோடு அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி இது நிரந்தரமாவே நம்ம மேல வர்ஷிச்சுட்டே இருக்கு. நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ அது பாட்டுக்கு வர்ஷிச்சுட்டு இருக்கு. இதை கவனிக்கணும், இது நடக்கிறது புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் பக்தி. பக்தி பண்ணா பத்மநாபர் கிருபா பண்ணுவார் அப்படின்னா அது பிசினஸ் மாதிரி ஆயிடும். பக்தி பண்றது பிசினஸ்க்காக இல்லை, அது என்ஜாய் பண்றது. எஸ் அவர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நாம உணர்றதுக்கு, அவ்வளவுதான். அதனாலதானே பிரகலாத நிலடா வசத்தின் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதம் இதெல்லாம் அனுபவம், இதெல்லாம் பிரயத்தனம் கிடையாது. நல்லா ஞாபகம், சிரவணம் அவன் கதையை கேட்கிற ஒரு அனுபவம், கீர்த்தனம் அவன் நாமத்தை சொல்ற ஒரு அனுபவம், ஸ்மரணம் அவனை நினைக்கிற ஒரு அனுபவம். இப்படி ஒன்பது விதமா சுவாமிய அனுபவிக்கணும்பா. அதுதான் குழந்தை சொல்றான், இது பிரயத்தனப்பட்டு நடத்தமே இல்லை. நீ சிரவணம் பண்ணு, நீ கீர்த்தனம் பண்ணுன்னு இல்ல, நீ சிரவணம் பண்ண பண்ண நீ அவனை அனுபவிக்கிற, நீ கீர்த்தனம் பண்ண பண்ண அவனை அனுபவிக்கிற. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. சோ நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம் இல்லையா? இப்ப கணவன் மனைவி என்ஜாய் பண்றோம், குழந்தைகள் என்ஜாய் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்றோம், மொபைல் போனை என்ஜாய் பண்றோம், நம்ம போட்டுக்கிற வஸ்திரங்கள் என்ஜாய் பண்றோம், சாப்பாடை என்ஜாய் பண்றோம், உலகத்த விஷயங்கள் என்ஜாய் பண்றோம், இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம் இல்லையா? இது எல்லாத்துக்குள்ளயும் ஒளிஞ்சின் இருக்கிற அவனை என்ஜாய் பண்ற, அவ்வளவுதான். இது எதையுமே நீ விட்டு கொடு, இது உனக்கு கிடையாதுன்னு பெரியவா சொல்ல பந்தப்படாதே அப்படின்னா உடனே இதெல்லாம் வெறுக்கிற வெறுக்கிறது ஒரு விதமான பந்தம் தான். இது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்றதும் ஒரு விதமான பந்தம் தான். எனக்கு அது கொடுக்கும்படியான சுகம் சுகமா இல்லை, எனக்கு வேற மாதிரி வேணும் எதிர்பார்ப்பு, அப்பதான் அங்க வெறுப்பு வரும். அப்ப பந்தப்பட்டாதானே எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்தாதானே ஏமாற்றம் வரும். அதனால என்ன வருதோ இது பகவத் அனுபவம்னு சீகரிக்கணும். அதனால பிரகலாதன் சொன்னாப்பா, பெருமாளை சிரவணம் பண்ணி அனுபவிக்கணும்பா, பகவான கீர்த்தனம் பண்ணி அனுபவிக்கணும்பா, பகவான ஸ்மரணம் பண்ணி அனுபவிக்கணும்பா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம், பகவானுக்கு சேவை பண்ணி அனுபவிக்கணும்பா, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அனுபவிக்கணும்பா, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அனுபவிக்கணும். நமஸ்காரம் பண்றது அனுபவம். ஆஹா நம்ம போனோம் பத்மநாபர் கோயில் நமஸ்கரிக்க கூடாதுன்ற அது அனுபவம் தானே, நமஸ்கரிக்காதே அப்படின்ற அது ஒரு அனுபவம் தானே. வெளியில வந்தோம்னா நமஸ்காரம் பண்றோம், என்னதுக்கு நமஸ்காரம் பண்றோம், ருட்டீன் பண்ணலன்னா அடுத்த வா கோச்சிப்பா, அதெல்லாம் இல்ல. பண்றது ஒரு சுகம், இவ்வளவு பண்ணிருக்கேப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இவ்வளவு பண்ண உனக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்றேன். கர்டசி அப்படின்ற தேங்க்ஸ் தேங்க்ஸ் கிவிங் அப்பெல்லாம் ஃபாரின்ல தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய ஒவ்வொரு நாள் காத்தால சாயங்காலம் ராத்திரி டெய்லியே தேங்க்ஸ் கிவிங் டைமா வச்சிருக்கா. பிரேயர் பண்றது எல்லாமே தேங்க்ஸ் கிவிங். இவ்வளவு பண்ணிருக்காய், திரும்பினால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் என்ன சொன்னாலும் பத்தாது, இதெல்லாம் சேர்த்து என்னால பண்ண முடிஞ்சது உன நமஸ்காரம் பண்ண முடியும். வந்தனம் அழகா உன்னுடைய தாசனா இருந்து வாழ்க்கை நடத்த அனுபவம், உன்னை தோழனா வச்சுட்டு வாழற அனுபவம், ஆனந்தமா உனக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழற அனுபவம், அவ்வளவுதான். ரொம்ப சுலபமானால அனுகிரகம் அப்படின்றது பர்மனன்ட். நீங்க சுவாமியை கண்டுக்கவே இல்லை, கோவிலுக்கே போகலன்னா கூட அனுகிரகம் உண்டு. நீ கோவிலுக்கே போகல, ஸ்லோகம் ஜபிக்கல, நாமம் ஜபிக்கல, நீங்க பகவான பத்தி சிந்தனையே பண்ணலன்னாலும் இந்த அனுகிரகம் பர்மனன்ட் தான். இத நினைச்சா அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். இந்த இவ்வளவு வெரி சிம்பிள். அதனாலதான் பெரியவா பக்தி சுலபம், தியாயஸ்வ நாராயணம் ரொம்ப சுலபம். இதை எந்த விதமான கண்டிஷன் சப்ளையுமே கிடையாது. பண்ணலன்னா கண்ணு எடுத்துருவேன், கோவிலுக்கு வரலன்னா காலை உடச்சு போட்டுருவேன், இந்த கதையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வந்தா என்னுடைய இந்த லீலைகளை அனுபவிக்கலாம். கோபிகைகள்லாம் அனுபவிச்சா கிருஷ்ண லீலைகள், திருடுறதா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், ராசக்கிடைய நன்னா பாருங்க, கோபிகள் எல்லாமே கிருஷ்ணானுபவத்தை தான் பேசுறாங்க. அப்ப அனுபவம் பக்தின்றது ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துல நாம தலைக்கணும். ஆனா எங்கேயோ சுத்தி ஓடிட்டு இருக்கோம், இது அனுபவம் அது வசதி. தூக்கம் வந்துருக்குனா தூக்கத்தை இழந்துடப்படாது, அந்த அனுபவத்தை விட்டுடப்படாது ஒரு தாபம். நன்னா தூங்கணும், சரியா தூங்கணும், வேண்டிய அளவுக்கு தூங்கணும், நமக்கு தோன்ற நடந்து வேண்டும். எப்படிலாம் அந்த தூக்கத்துக்கு அனுபவத்தையே ஒரு உபன்யாசம் பண்ணா வச்சுக்கோங்க, நம்ம தூக்கத்தை எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. சாப்பிடறதுல ஒரு அனுபவம், இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதுல என்ன ஆயிடுறதுன்னா சரீரத்துடைய கேரண்டி பீரியட் குறைஞ்சுட்டு இருக்கு, அது மறந்து போயிடுறது. இது ஒரு கேரண்டி பீரியடோட வந்திருக்கு, அது எப்பான்னு மட்டும் தெரியல. மத்தெல்லாம் வந்து 6 மந்த்ஸ் வாரண்டி, 1 இயர் வாரண்டின்னு போட்டு கொடுத்துடுறோம். 6 மாசம் கழிச்சு அடுத்த நாள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இல்லை நீங்க பைசா கட்டணும், கேரண்டி பீரியட் முடிஞ்சு கொடுத்துடணும். அந்த மாதிரி பர்த்டே தெரிஞ்ச நமக்கு டெத் டே தெரியல. இந்த டெத் டே அப்படின்ற ஒண்ண செலிப்ரேட் பண்ணவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ண 2 பேர் தான், ஒருத்தன் கட்டுவாங்கன்னு இன்னொருத்தன் பரீட்சித்து, ரெண்டு பேர் தான் டெத் டே இன்னைக்கு தெரிஞ்சு ரைட் ரெடி ரெடி டு செலிபிரேட் உட்கார்ந்த ஆள் யாருன்னா இவா 2 பேர் தான். மற்றவாழ்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடும். முக்கியமானவர்கள் அப்படின்னா இவா 2 பேர் தான். தசரத சக்கரவர்த்தி கூட டெத் டே செலிபிரேட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஆனந்தமா ஒரு முகூர்த்தம் தானா ஐ எம் ரெடி அப்படின்னு கட்வாங்கர். ஒரு வாரம் தானா நான் ரெடி, இப்ப யாராவது தெரியும் 7 நாள் தான் வாழ்க்கைன்னா அந்த அந்த சமயத்துல நெஞ்சு பிடிச்சு உட்காந்துடும், அவ்வளவுதான். தலையில இடி விழுந்தா போல் அதுக்கு மேல வேற யோசனையே ஓடாது. மரணத்தை பார்த்துருக்கோம், நமக்கு மரணம்னு வரும் பொழுதுதானே அது புரியும். அப்ப இது தெரிய மாட்டேங்க, அந்த கேரண்டி பீரியட் குறைஞ்சுட்டு இருக்கு. நம்முடைய வந்த காரியத்தை விட்டுட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண யாராவது போஸ்ட்பான் பண்ணா மக்கள் கோபமா வரும், ஒரு விஷயத்தை எத்தனை தடவை சொல்லி தொலையிடுது, உடனே பண்ண மாட்டியா அந்த குழந்தைகள் சொல்லுவோம். டெய்லி ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணிடும். நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, பக்தி பண்றது, பகவான் அனுபவிக்கிறது. இந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கும். இந்த ஹோம்ஒர்க் பண்ணா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம், வாழ்க்கைன்ற எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம், வைகுந்தபுரத்தை போய் ஜாலியா அப்பாடான் இருக்கும். அப்போதைக்கு இப்போதே ஹோம்ஒர்க் பண்ணணும், அதுதான். அந்த விஷயத்த பண்ண மாட்டேங்க, அதெல்லாம் கரெக்டா பண்றோம். டெய்லி ரொட்டீன் பாருங்க, நீங்க எழுந்தா பல் தேய்க்கணும், டெய்லி காத்தாலும் மலமூசம் எல்லாம் போயிடணும், டெய்லி கரெக்டா குளிச்சிடணும், எல்லா ரொட்டீனும் வச்சிருக்கோம். 8 மணிக்கு காஃபி குடிச்சிடணும், 8 மணிக்கு இந்த வேலை பண்ணணும், எல்லாம் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். இது எல்லாம் அபாரா, இதெல்லாம் பண்றதுன்னு ஒரு திருப்தி. என்னுடைய ருட்டீனை ஒழுங்கா பண்ணிட்டேன். யாராவது டென்ஷன்ல இருக்கானா நீ ருட்டீனை ஒழுங்கா பண்ணு, அவா ஒரு ருட்டீன் வச்சிருக்கா இல்லையா, அந்த ருட்டீனை அவள் கரெக்டா பண்ணலன்னா அவளுக்கு இரிட்டேஷன். ஞானிகள்லாம் என்ன சொல்றனா, நீ இந்த ருட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காய், இன்னொரு ருட்டீனை விட்டுட்டியேப்பா, பகவத் அனுபவம்ன்ற ஒரு ருட்டீன், அதெல்லாம் ருட்டீனா பண்ணணும், ரசிக்க ரசிக்க அனுபவிச்சு ஆனந்தமா பண்ணணுமே, பகவத் அனுபவம் அதை பண்ணு அப்படின்னு சொல்ல. அதுக்காகத்தானே சூத பௌராணிகளிடத்துல சௌனகர்கள்லாம் கேட்கிறார், அல்பாயுஷக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யா உபதிருத்தாக பிராயேன அல்பாயுஷக சபிய கலவு அஸ்மின் யுகேஜனாக. இவ்வளவுதான் அதுகளுக்கு. இதுக்கு நடுவுல இந்த பகவத் விஷய அனுபவத்தை அனுபவிக்கிறது, பண்ண மாட்டேங்கிறோம், இது பண்ண மாட்டேங்கிறோன்றதுனால விட முடியலையா பகவானுக்கு, இதை பண்ணு அப்படின்னு நேரடியா தான் சொல்லாமல் பக்தாளை கொண்டு சொல்ல வைக்கிறார். யுதிஷ்டர், அர்ஜுனன் இவாள்லாம் யுத்தம் முடிஞ்சோன்னு ரொம்ப துக்கத்துல இருக்கா. அட்லீஸ்ட் அர்ஜுனனுக்காவது அர்ஜுனனாவது பகவத்கீதை கேட்டானோ? ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, இந்த யுத்தத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த யுத்தம் கண்ணன் சொல்லிதான் நான் பண்ணேன், கண்ணன் எனக்கு பகவத்கீதையை சொன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன், உட்காந்து உபன்யாசம் பண்ண வேண்டியது தானே. அர்ஜுனன் அந்த உபன்யாசம் பண்ணிருந்தான்னா பரவாயில்ல, ஆனா அவனும் பண்ணல, என்னமோ யுத்தம் பண்ணிட்டேன் இவ்வளவு உபன்யாசம் கேட்டிருக்கான், கிருஷ்ணனையே சொல்லி உபதேசம் கேட்டிருக்கான், ஆனா அவனும் சொல்லலை. கடைசியில பகவான் பார்த்தார், நம்ம திரும்பி திரும்பி சொன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பீஷ்ம பிதாமகரிடத்தை கொண்டு போய் நிக்க வச்சுட்டார். சௌக்கியமா பீஷ்ம பிதாமகர் நிக்க வச்சோடனே அவர் சொல்லிட்டு சகஸ்ரநாம மகிமை எல்லாம் சொன்ன உடனேயே அப்புறமா தெரிஞ்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப கண்ணன் சொல்லி அந்த விஷயம் பெருசா பிரஸ்தாபிக்கப்படலை, பீஷ்மர் சொன்ன விஷயம் லோகம் முழுக்க பேசிண்டே இருக்கும். அதனால பக்தர்கள் மூலமா சொல்லும் பொழுது அதுக்குரிய ஏற்றம் ஜாஸ்தி. அப்ப பகவான் இடத்துல பக்தர்களை கொண்டுதான் நாம நெருங்க, பக்தர்கள் தான் நமக்கு ஒரு பாதையா இருக்கா. இந்த புல்லெல்லாம் இருக்கு அப்படின்னா காட்டெல்லாம் பார்த்தா ஒத்தையடி பாதை அப்படின்னா மனுஷா நடந்து 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 அது அப்படியே அந்த பாதை ஆயிடுச்சு. அது மாதிரி மகாத்மாக்கள் சென்ற பாதை, ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத் ஏவ இதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோக தத் அனுவர்த்ததே. பகவான் கீதையில சொல்றான், பெரியவா எதை ஃபாலோ பண்றாளோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், அவ எதை பிரமாணமா எடுத்துக்கிறாளோ நாம் அதை பிரமாணமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுல திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார், சரியா கோரமான சம்சாரி, இந்திரிய சுகங்களுக்காகவே வாழ்ற வாழ கோரமான சம்சாரி. யாரோ நினைக்க வேண்டாம், நம்ம தான், யாரையோ சொல்றாரு போல நினைச்சுக்கப்படாது. எங்கெல்லாம் கோரமான சம்சாரிகள் அப்படின்றாலும் இல்லாடி காம வசப்பட்டவா இந்திரிய வசப்பட்டவர்கள் அப்படின்னா உடனே அஜாமிலன் இப்படிலாம் நினைச்சுக்கப்படாது. அஜாமிலன் கதையெல்லாம் வேற, நம்ம கதையே வேற வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் தான் கோரமான சம்சாரிகள், அதெல்லாம் கிடையாது. இல்ல உண்மை அதுதான், நம்ம தான் கோரமான சம்சாரிகள். காத்தால காபி சாப்பிடாம வண்டி ஓடுறத, உப்பில்லாம சாப்பிட முடியறதா, அடிபிடிச்சதை சாப்பிட முடியறதா, தூங்காம இருக்க முடியறதா, யாராவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல என்ன பண்றது, அறிவு இருந்தா ஏன் பிறந்திருக்க போறேன்னு கேட்க போறோமா? அறிவு இருந்தா பிறந்திருக்க மாட்டோம், அறிவு இல்லாமல் பிறந்துட்டோம், ஆனா உண்மையை ஒத்துக்கிறது இல்லையா? அப்ப கோரமான சம்சாரியா தான் இருக்கும் திருமங்கை மன்னன். அப்படி ஒரு கோரமான சம்சாரி, அவ்வளவு தூரம் அலஞ்ச ஒருத்தர், அப்படிப்பட்டவரை பகவான் திருப்தி பணி கொண்டுட்டார். திருந்தின உடனேயே அப்படி பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பாசுரம் சொல்லிண்டு இமயமலையிலேந்து திருக்குறுங்குடி வரைக்கும் திவ்ய தேச யாத்திரை பண்ணார். அவருடைய யாத்திரையான இமயமலையில் ஆரம்பிக்கிற திருப்பிருதின்னு, திருப்பிருதின்றது ஜோஷிமட் அப்படின்னு இன்னைக்கு சொல்றா, ஆனா சில பெரியவாள்லாம் சொல்றா திருப்பிருதின்றது பத்ரிகாசிரமத்தை தாண்டி இமாலயாஸ்குள்ள எங்கேயோ இருக்கான், அதுக்கெல்லாம் யாரும் போயிருக்காளான்னு கூட தெரியல, அது எங்க இருக்கு எந்த தசையில இருக்குன்னு கூட பல பேருக்கு தெரியறதில்லை. திருப்பிருதின்னு ஒரு இடம், அங்கேந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் பத்ரி வந்து அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்னா வர. அப்படி வாழ்க்கை முழுக்கவே பெண்கள் பின்னாடி அலைஞ்சின்றிருந்த ஒருத்தர் பகவான் அனுபவத்துல கோவில் கோவிலா அலைய ஆரம்பிச்சுட்டார். இந்த கோவில் கோவிலா அலையும் பொழுது ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்பொழுது, ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு போகும் பொழுதும் அந்த பெருமாளை பத்தி ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. இப்ப கோவில்கள் போறோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய அனுபவம் மனசுல நிக்கணும் இல்லையா? அந்த தாபம் இருந்தா அந்த அனுபவம் மனசுல நிக்கும். திருமங்கை மன்னன் பல திவ்ய தேசங்கள் போற, நைமிஷாரண்யம் அப்படி வடக்குலேந்து இப்படி இறங்கி வர, நைமிஷாரண்யம் எல்லாம் பார்த்துண்டு திருப்பிரதி பத்ரிகாசிரமம் நைமிஷாரண்யம் இப்படி இறங்கி வரார். அழகா இப்படி இறங்கி வரார். இறங்கி வரும்பொழுது திருவேங்கடம், ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடம் திருவேங்கடம் வேம் அப்படின்னாலே பாபம், கடம் அப்படின்னா புசுங்குதல். திருவேங்கடமலை அப்படின்னு பேர். திருவேங்கடமலை அப்படின்னு சொன்னாலே பாவங்கள்லாம் நாசமாடும்னு பெரியவா சொல்ற. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மோகாத்மியம் உண்டு இல்லையா? அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்னைக்கே போய் அனந்தபுரத்துல நுழை, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். நடமினோ நபர்களுள்ளீர் அப்படின்றார். திருவனந்தபுரம் நடந்து போ, நடந்து போ, நடந்து போ, உடனே போ, இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா அப்படின்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்குன்னு ஒரு பலம் உண்டு. பத்ரியெல்லாம் போனோம் அப்படின்னா அந்த குளிரில் போய் சுவாமியை சேவிக்கிறதே ஒரு தனி அனுபவம். பிருந்தாவனம்லாம் நல்லா வெயில்ல போனோம்னா சுட சுட சுவாமியை பார்க்கற ஒரு அனுபவம். இந்த ஸ்ரீநாஜிலாம் நல்ல ராஜஸ்தான் பாலைவனம் பக்கத்துல தானே. ஒவ்வொரு பெருமாளை பார்க்கறதும் ஒரு விதமான சுகானுபவம். நேபாள் முக்திநாத், குருவாயூரப்பன், இதனோடு ஊர் தான் குருவாயூர். அங்க போய் பெருமாளை சேர்க்கிற ஒரு சுகம் தானே. ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு மகாத்மி. அந்த மாதிரி திருவேங்கடம் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமலைய தொழுதாலே நம் வினைகள் எல்லாம் ஓய்ந்து போயிடும் அப்படின்னு சொல்ற. அத்தனை வசத்தியம் வேங்கட விற்பனை விளங்கும் வேத விற்பு. வேதங்களே மலையாக இருக்கும்படியான திருவேங்கடம் அப்படின்னு ஆச்சரியமா பெரியவாள்லாம் சொல்றார். அந்த திருவேங்கடம் ரொம்ப ஆச்சரியமானது. வேங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஏழு மலைகள். இந்த ஏழு மலைகளுக்கும் அவ்வளவு விதமான பிரபாவங்களை புராணம், இதிகாசம், உபனிஷத் எல்லாம் சொல்றது. அவ்வளவு சக்தி. இந்த திருவேங்கடத்துக்கு போறார் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் திருமலைக்கு போயிட்டு வந்துடா, திருப்பதி போயிட்டு வந்துடா அப்படின்னா அது பெரிய சாதனை தானே. இப்ப திருப்பதி போனா என்ன கூட்டம் தெரியுமா அப்படின்பா. திருப்பதி போனா எவ்வளவு நேரம் நின்னால்தான் முதல் கேள்வியே. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். எத்தனை மணி நேரத்துல பாத்துக்கலாம், ரெண்டு மணி நேரத்துல பாத்துக்கலாம், அரை மணி நேரத்துல பாத்துக்கலாம், அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு. திருப்பதியில போய் அரை மணி நேரத்துல பார்த்து அஞ்சு நிமிஷத்துல பாத்துட்டு நம்மவே பார்த்தோம். நீ போய் சொல்றாங்க அப்படின்னு. திருப்பதினால நேரம் நிறைய ஆகணும், அங்க காத்துட்டு கிடக்கணும், அப்புறம் போய் பெருமாளை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருப்பதி, அத்தனை பேரும் ரசிக்கும்படியான ஒருத்தர் திருவேங்கடமுடையான். களிநாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. மலையப்ப சுவாமியுடைய நெஞ்சிலே அழகா தயாதேவி உக்கான் இருக்காள். எனகடாலும் தராளம். அந்த திருவேங்கடத்துக்கு ரொம்ப அழகா திருமங்கை மன்னன் போறார். கோவில் போறோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி ஏதோ நான் போனேன் வந்தேன் அப்படின்னு இருக்கும். அதனால யாத்திரை வேற, டூர் வேற. டூர் போனோம்னா நானும் உள்ள போனேன் வந்தேன், இந்த கோவில் போயிட்டு வந்தாச்சு அவ்வளவுதான். யாத்திரை அப்படின்னா அதுல ஒரு அனுபவம். அந்த பகவத் சாநித்தியத்தை, அந்த பகவத் அனுகிரகத்தை நாம உணர்றதுதான் அனுபவம். அது வேணும். கோவில் போறோம், ஆனந்தமா பகவானை பார்க்கறோம், பத்மநாபனை பார்க்கறோம்னா உள்ள ஒரு திருப்தி வரணும் இல்லையா, ஒரு சந்தோஷம். அது அனுபவம். அந்த மாதிரி திருவேங்கடமலைக்கு திருமங்கை ஆழ்வார், அவருக்கு நம்ம பெருசா ஒரு அனுபவம் கிடைக்கல. ஆனா பல ஊர்கள் போறார், பல திவ்ய தேசங்கள் போறார், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இங்க வந்து அவருக்கு இன்னும் திருப்தி ஆக மாட்டேங்கிறது. என்னதான் இன்னும் பெருமாள் ஒன்னும் பெருசா கிருபை பண்ணலையே, நமக்கு உணர முடியலையே. இப்ப நன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா பசி முடிஞ்சு போயிடணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இன்னும் சமயத்தை தூங்கி எழுந்துருவோம். இருந்தாலும் கொஞ்சம் லேசா ஒரு கலப்பிப்பு வந்தா படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவத் அனுபவம் எனக்கு இன்னும் கிடைச்ச மாதிரி இல்லையே. பெருமாள் இன்னும் கிருபை பண்ணலையே, எனக்கு புரியலையே. அதனால என்ன பண்ற, சுவாமியின் இடத்துல பிரார்த்திக்கிறோம். அந்த பத்து பாசுரங்கள் தான் நம்ம அனுபவிக்க போறோம். எல்லாருமே கேட்டு இந்த டாபிக் என்ன, டாபிக் என்ன, டாபிக் என்ன, இதுதான் டாபிக்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்றேன். ஆனா எனக்கே தெரியாது என்ன டாபிக் சொல்ல போறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். கிரகத்துல கதை பண்ணா டாபிக் நம்ம அப்பப்ப பகவான் சொல்லி பண்ணலாம். ஏதாவது சபையில் பண்ணுறோம்னா முன்னாடியே டாபிக் சொல்லிடணும். டாபிக் சொன்னால் தான் போட முடியும். கிரகத்தில் பண்ணோம்னா அதெல்லாம் ஒரு சுதந்திரம். பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அந்த வைபவத்தை சொல்லலாம். அது ரொம்ப அழகு. இந்த பத்து பாசுரத்திலையும் திருமங்கையாழ்வார் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்றார், ஆட்கொண்டருளே ஆட்கொண்டருளே ஆட்கொண்டு அருளே, நீயா கிருப பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணப்பா, நீயே மேல விழுந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு புரிய மாட்டேங்கிறது எனக்கு புரியும்படியா மரமண்டல உறக்கும்படியா நீயே என்ன கெடுத்தாட்கொள் அப்படின்னு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி கெஞ்சார். முதல் பாசனம் சொல்றார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திருவெங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே. நாட்கொண்டு அருள் பண்ணுப்பா. எப்படி இந்த பசி வந்து நம்மள ஆட்கொள்றதோ நம்மளா வந்து பசியே வாயே பசியே வாயேன்னா கேட்கறோம், தூக்கத்துக்கிட்டே தூக்கமே வந்துடும் கேட்கறோம், அதுவா வந்து ஆட்கொள்றதோன்னு காமம் கோபம் பயம் சம்சயம் மாயை இதெல்லாம் நம்ம கேட்டு தபஸ் பண்ணி ப்ளீஸ் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா சொல்றோம், அந்தந்த காலத்துக்கு அதுவா வந்து நம்ம அப்படியே ஆட்கொள்றதுன்னு இல்லையா, அப்படியே நம்மள இந்த மலப்பாம்பு முழுங்குற மாதிரி இந்த காமம் நம்மளை முழுங்குறதோன்னு கோபம் நம்மளை முழுங்குறதோன்னு மயக்கம் நம்மளை முழுங்கிறதோன்னு அந்த மாதிரி ஹே பிரபோ நீ என்ன ஸ்வீகரிச்சுக்கோ, என்னால உன்னை ஸ்வீகரிக்க முடியல நீ என்ன ஸ்வீகரிச்சுடுவாப்பா அப்படிங்க ஆட்கொண்டு அருளு. அது எப்படின்னா முதல்ல இந்த வேயை பூம்பொழில் முதல்ல பெருமாளோட விஷயத்த அவ்வளவு அழகா சொல்ற, வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா, வேய் அப்படின்னா மூங்கில்கள், மூங்கில்கள்லாம் நிறைய உண்டு, அது நல்லா பூத்து குலுங்கும். திருவேங்கட மலையில சகல விதமான ஸ்தாவரங்களும் உண்டு. அந்த மலையில எதுவாக இருந்தாலும் பிரயோஜனம் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, எம்பெருமானுடைய பொன்மலையில நான் ஏதானும் ஆனா போதும் அப்படின்ச்சா, படியா கிடந்தா போதும் சார், செண்பகமான் இன்னா தேவலையன்ச்சா, ஒரு பிரயோஜனம் இல்லாத பட்டு போன மரமாக இருந்தாலும் திருவேங்கடமலையில இருந்தா போதும் சார். அழகா திருமங்கை மன்னர் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா, நல்ல பரிமளமான சுகந்தம் வீசர்தான். காட்டுப்பூக்கள் நிறைய பூத்து குலங்குறதாலும் சுதந்திரமா வளர்ந்திருக்கான் செடிகள். இந்த சுதந்திரமா வளர்ற செடிகள் இருக்க அந்த நறுமணம் அந்த சுகந்தம் நம்ம வீட்டில் இருக்கிற செடியில வளரவே வளரும். நீங்க என்ன வேணா பாருங்க, அது பெரிய காட்டுல வளர்ற அந்த பூக்களுடைய அந்த வனப்பு அந்த அந்த செடி கொடிகள்லாம் அப்படி இருக்கும், ஒரு திமுறா இருக்கும். நீங்க எவ்வளவு வேணா ஜலம் விட்டு விட்டு வளர்ந்தோல அது அப்படி பாவமாவே இருக்கும். நம்ம பார்த்து குழந்தைக்கு இந்த பூச்சி ஆலைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது பாட்டு கிடக்கும் பாருங்க. சோனியாவே என்னத்தை தான் கொடுத்தாலும் இப்படியே தான், எப்ப பார்த்தாலும் இருமல் தும்மல் சளி இப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். அது மாதிரிதான் நம்ம ஆட்டில் வச்சிருக்க செடியும் நம்ம வளர்க்குற குட்டி எப்படி இருக்க அப்படிதான் நம்ம அனுபவிச்சிருக்க செடியும் வளரும். இது மட்டும் நல்லா ஜோ ஜோன்னு வரணும் அதெல்லாம் நடக்காது. எத் பாவம் தத் பாவத்தி அவ்வளவுதான். நம்ம பாவம் நம்மளுடைய மனசுக்கு தகுந்த அதனாலதான ரிஷிகள்லாம் காட்டுக்கு போயிடுறான். ரிஷிகள் இருக்கிற இடத்துல அந்த மரம் செடி கொடிகள் கூட அவ்வளவு நல்லா இருக்கணும். சபரியுடைய ஆசிரமத்துல மதங்கமுடியோட ஆசிரமத்துல ராமன் பார்த்து அசந்து போறோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம். வால்மீகி ராமாயணத்தை பார்த்தோம்னா நிறைய அந்த காற்றினுடைய வர்ணனை உண்டு. கேட்கும்பொழுது நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். சரியா ராமனுடைய அயோத்தியா வர்ணனை விட அந்த கானக வர்ணன் அவ்வளவு நல்லா இருக்கும். எப்படி இருந்தது, எவ்வளவு அழகா மரம் செடி கொடிகள் இருந்தது, பூத்து குலுங்கிச்சு, பர்ணசாலை எப்படி இருந்தது, காற்று இந்த காற்று வீசுறதெல்லாம் ரொம்ப அழகா வர்ணிப்பார். அப்ப அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு ரமணீயமயமா இருக்கு. அங்க இருக்கிறவாளை கொண்டு அங்க இருக்கிற செடி கொடிகள் நீங்க என்ன பாருங்க, சிட்டியில எவ்வளவோ பேர் இருக்கா, அவ என்ன வேணா செடி வைக்கட்டும் மரம் வைக்கட்டும் அது பாவமா தான் இருக்கு, ஏன்னா நேச்சுரல் லவர்ஸ் ஒன்றும் கிடையாது. அதே கிராமத்திற்கு ஜனங்கள் பாருங்க, அந்த மரம் செடி கொடி அவ சுவாவமாவே காதலிக்கிறான். அவ இடத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிக்கு இருக்கக்கூடிய வனப்பு நிச்சயமாவே சிட்டியில் இருக்க செடி கொடிகளுக்கு கிடையவே கிடையாது. கேரண்டி நம்ம நன்னாவே பார்க்கலாம். இவாள் தோணித்தனா அதை பெயிண்ட் அடிச்சுவா, நம்பர் எழுதுவா, பட்டையை உரிப்பா, கடையை வெட்டுவா, இத்தனையும் பண்ணுவா. இவாளுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தானே மரம் செடி கொடி எல்லாம் கூட. நான் சிங்கப்பூர்ல பார்த்துருக்கேன், மரம் செடி கொடி கூட பயந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா அப்படி நிற்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடும் ஸ்டாச்சு விளையாடுன்னு ஸ்டாச்சு அப்படின்னு அப்படியே நிற்கும். என் ஆயுஷில் அப்படி ஒரு மரம் செடி கூட நான் எங்கேயுமே பார்த்துல, சிங்கப்பூர்ல தான் நான் பார்த்துருக்கேன். இந்த சிங்கப்பூர்ல மேன்மேடு இதெல்லாம் உண்டு, ஃபாரஸ்ட் உண்டு, இந்த சென்டோஸ் ஐலான்னு சொல்லுவான். அதை பார்த்தோம்னா அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் கூட நினைச்ச காடுன்னு அதுக்குன்னு ஒரு குதூகலம் இருக்கணும் இல்லையா, அந்த குதூகலமே இருக்காது. அதை நிஜமாவே சில காட்டுக்குள்ளெல்லாம் போனோம், வயநாடு எல்லாம் போனோம், திருநெல்வேலி எல்லாம் போய் பார்க்கணும். அந்த காடு அங்க இருக்கிற அந்த மூங்கில்லாம் ஒரு திமுறா இருக்கும். அந்த மூங்கில் உரசறதும் அந்த சப்தமும் நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி திருவேங்கட மலையில சுதந்திரமா எல்லாம் வளர்ந்துருக்கான். அதனால நிறைய விதமான சுகந்தமான புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கான். இந்த ஹிமாலயாஸ்ல பார்த்தோம்னா வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ்னு ஒரு இடம் உண்டு, அப்படின்னு போய் பார்த்தது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சுகந்தத்துல மூர்ச்சையாய் விழுந்துருவாங்களோ, அவ்வளவு சுகந்தம் இருக்கும் அந்த பூக்கள், உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி அத்தனை புஷ்பங்கள் பூத்து குலுங்கறதாம் திருவேங்கட மலையில. வேயை பூம்பொழில் சூழ் விரையா திருவேங்கடவா, அப்படிப்பட்டதான திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய ஹே பிரபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தாயே தந்தை என்றும், தாரமே கிளை மக்கள் என்றும். நம்முடைய பேசிக் கோளாறு, ஆதி மூலமான கோளாறு இதுதானா, தாயே தந்தை தாரமே கிளை மக்கள். ரொம்ப அழகா வியாக்யானம் என்றார், தாயே தந்தை அப்படின்னு. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, இதெல்லாம் மாற்றமே கிடையாது. நிச்சயமா அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட குறவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல வைராக்கியமா பேசக்கூடிய பாசுரங்கள் அதுல ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. அவ கர்ப்பத்துல பிறந்ததுனாலே அவளை தாய் அப்படின்னு அபிமானிச்சுருக்கும், தன் கர்ப்பத்துல பிறந்ததுனாலே தன் குழந்தைன்னு அபிமானிச்சுருக்கும், தேக சம்பந்தத்தை உத்தேசிச்சு தாய், தேக சம்பந்தத்தை உத்தேசிச்சு தந்தை. ஆத்மாவுக்கு யார் தாய்? ஆத்மாவுக்கு யார் தந்தை? சரீரத்துக்கு தாய் தந்தை விட்டுருவோம், அது அப்படியே இருக்கட்டும், நமக்கு யாரும் தெரியும். ஆத்மாவுக்கு தாய் தந்தை யார்? எங்கேந்து வந்தோம், எங்க போயிட்டு இருக்கோம்? ஜெகஜனனி ஜெகன்மாதா தான் தாய். அம்மா அப்படின்னா எனக்கு என்ன ஹரிலட்சுமி தாயார்னு தோன்றதா என்னைக்காவது? அப்பா அப்பனாவர் அப்படின்னு சொல்ல வரதில்லையே. அப்ப இன்னும் தாயே தந்தை என்றும், அதான் இன்னும் இவன் தான் தகப்பன்னு ஒரு தீர்மானம் வரலையே. அனாத குழந்தையில கேளுங்க, பகவான் தான் அப்பா. அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தன். நமக்கு இன்னும் அது புத்தியில ஏறலையே. இவா சரீரத்துக்கான தாய், இவர் சரீரத்துக்கான தந்தைன்றத தாண்டி இல்ல போகணும். ஆனா இன்னி வரைக்கும் தாயே தந்தை, தாயே தந்தை, தாயே தந்தை. இப்ப இந்த சரீரத்துக்கு ஒத்தாசம் பண்ணதுனால இந்த சரீரத்தோட அம்மா அப்பாவை கொண்டாடும். நாய் சரீரத்துக்கு போயிட்டோம்னா அதே தாய் அதே தந்தை, அதான் தாயே தந்தை. நாய்க்குட்டியா இருக்கும்போது அந்த அம்மாவை கொண்டாடிண்டு அந்த அப்பாவை கொண்டாடிண்டு, சிங்கக்குட்டியா இருந்தா அந்த அம்மாவை கொண்டாடு, அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதை தாண்டி இன்னும் போகலையா, இதுக்குள்ளேயே தான் வட்டம் அடிச்சுட்டு இருக்கோமே ஒழிய இதை தாண்டி ஜெகத்பிதா காரண வஸ்து ஆதி மூலமேனு கத்தினானு எத்தனையோ தடவை கஜேந்திர விஷயம் கேட்டுட்டோம். ஒன்றும் குழப்பமே கிடையாது, நன்னா கேட்டாச்சு, நன்னா தெரியும் கதை. எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய வருஷம் நீங்கள்லாம் கேட்டிருப்பீள். மூலம் என்றழைத்தேனோ கஜராஜனை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றான். ஆனா சரி, இப்ப அவன்தான் மூலம்னா அவன்தான் பிதா அப்படின்னு தாயுமானவர்னு சுவாமி பேர் உண்டு. ஆனா எத்தனையா தடவை தாயுமானவர்னு ஒரு ஸ்மரணம் வந்திருக்கா, பேரா தெரியுமே ஒழிய, இந்த கோவில்ல இருக்காருன்னு தெரியுமே ஒழிய, ஆனா இவர் தான் எனக்கு தாயுமான சுவாமின்ற புத்தின்னு வரல இல்லையா. அப்ப இதே தாய் இதே தந்தை இதுக்குள்ள உழைப்பிட்டு கிடக்கிறது. தாயே தந்தை என்றும், தாரமே கிளை மக்கள் என்றும். இது அடுத்த கதை, முதல் கதை ஆதாரம். சரி பரவாயில்ல விட்டுலாம், எவ்வளோ ஒருத்தி வரா, எங்கிருந்தோ வரா, அவ்வளவா ஊரெல்லாம் தேடி என்னமோ ஜாதகம் எல்லாம் சொல்லி போட்டோவை போட்டு, பத்து பொருத்தம் இருக்கா, ஒன்பது பொருத்தம் இருக்கா, அஞ்சு பொருத்தம் இருக்கா, ஆறு பொருத்தா கொள்ளலாம்னு சொல்லி கொள்ளலாம் தான் அப்புறம் எல்லாம் பண்ணி எங்கிருந்தோ வந்து அவ மேல ஒரு அபிமானம். இவள் ஆண்டதுனால இப்படி சொல்ற, இதே பெண்ணா இருந்த தாயே தந்தை என்றும், கணவனே கிளை மக்கள் என்றும், அவ்வளவுதான். வார்த்தைகளை மாத்திக்கணும். மீராலாம் புலம்புறா, மீரா பார்த்தோம்னா அவ இப்படி புலம்புற, இப்படி மாட்டின்னு முழிக்கிறேனே அப்படின்னு. அப்ப யாருன்னே தெரியாது, அந்த சரீரத்து மேல ஒரு ஆக்கர்ஷணம், அந்த இளமையுடைய தேவைக்கு ஒருத்தி, அதுக்கப்புறமா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தனக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தி, இப்படிதானே புத்தி அலையிறது. அப்புறம் அவளை திருப்திப்படுத்தணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். அவளை நம்ம பிடிக்காம இருந்தா அவளை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு இல்லையா. உங்காத்தன் எப்படி இருக்கணும், எங்காத்த இப்படிதான் இருக்கணும், இப்படி நிறைய அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் இல்லையா. ஏற்கனவே தாய் தந்தை போராட்டம், இந்த போராட்டத்தை மீறி வெளில வந்தா அபாடான்றதுக்குள்ள அப்புறம் வேலைக்குன்னு ஒரு போராட்டம். அவர் வேலைக்கு போயாச்சுனா பாசோட போராட்டம், கூட இருக்கிறவாளோட போராட்டம், இதெல்லாம் போராடி முடிச்சு அபாடா நாலு காசு அதனால இதெல்லாம் பொறுத்துக்கலான்னு பார்த்தா நமக்கு கொஞ்ச நாள் சும்மா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. அப்பாடான்னு இருந்துட்டோம்னா லோகத்துக்கு ஆகாது. அஞ்சு வயசு ஆயிடுதா பள்ளிக்கூடத்தை கொண்டு தள்ளிடணும், 20 வயசு ஆயிடுதா காலேஜ் எல்லாம் முடிச்சிடணும், 22 வயசு வேலைக்கு போய் ஆயிடணும். 22 வயசுக்குள்ள ஒரு வருஷம் கேரண்டி பீரியட் உண்டு வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா இருக்கோமான்னு பாக்குறதுக்கு. அந்த கேரண்டி முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு எடுத்துருவா, அவ்வளவுதான் கேரண்டி முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. ஆச்சு கல்யாணம் ஆன உடனே அடுத்த அப்புறம் விசேஷம் உண்டா? அப்பா எவ்வளவு கரெக்டா, நம்ம வாழ்க்கை நம்ம தீர்மானிக்கவே வேண்டாம், சுத்தி இருக்கவா எல்லாம் தீர்மானிச்சுட்டே இருக்கா. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் கிளையா. சமயத்துல கிளை இல்லாத மரமா இருக்கிறது ஒசத்தி வச்சுக்கோங்களேன், தன்ன மரம் ஒசரத்துல ஒரு யாரும் ஏறதே இல்லை. இந்த கிளை இருக்க மரம் அவாவா ஏறுவா, குரங்கு எல்லாம் சாடி சவுட்டின் இருக்கும், எல்லாம் சாடும், அணிலேருந்து காகத்திலேருந்து குருவிலேருந்து எல்லாம் குரங்கு ஒண்ணு விடாம. இந்த கிளையே இல்லாத மரத்துல பாருங்க பெருசா யாரும் ஏறவே மாட்டா, வாட்டுக்கு அந்த ஒசரத்துக்கு போக முடிஞ்சவா மட்டும்தான் போவா. கழுகு இல்லாட்டி எந்த பறவை உண்டோ அது மட்டும்தான் அது மேல போகும், கண்டதும் மேல ஏறிடவே ஏறிடாது. இதெல்லாம் என்ன எடுத்துனா ஒண்ணு 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 ஒன்னா ஒவ்வொன்னா 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 இதுல வேற வாழ்த்து வேற வாழ்த்து ஆள் போல் தழைத்து எல்லாம் வசமா நன்னா பேசி ஆலமரம் மாதிரி விருத்தி ஆகணும்னு அது விருத்தியாய் விருத்தியாய் விருத்தியாகி கடைசியில நோயே நொந்து போயிடுறாள். அடப்போ வாழ்க்கையில இல்ல, என் குடும்பத்தினால என் மனசுல ஒரு காயம் இல்லைன்னு உலகத்துல ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஜெயதேவ பத்மாவதி கூட சொல்ல முடியாது. அப்புறம் தானே மத்தவா இந்த லீஸ்ட் இந்த மினிமம் அப்படின்னா மினிமமான காயம் அப்படின்னா ஜெயதேவ பத்மாவதி தான் சொல்லும். அதுக்காக போனா அப்புறம் ஜெயதேவ பத்மாவதி மாதிரி இருங்கோ அப்படின்னு சொல்லும். மினிமமான காயம் சிவபெருமான் பார்வதிக்குள்ளேயே பிரச்சனை இருந்துருக்கும். ஆட்டுக்கு போவேன் போகாதே, போவேன் போகாதே, போவேன் போகாதே, பெருமாள் தாயாருக்குள்ள பிரச்சனை வருது. சரஸ்வதி பிரம்மாவுக்கு இவாள் திவ்ய தம்பதிகள்னு பேரு. அதுக்கே இந்த பாடுன்னா நம்மளை போல தம்பதிகள்லாம் கேட்கணுமா? தாரப்த கர்ம தம்பதிகள், அதெல்லாம் திவ்யமான தம்பதிகள். அப்ப தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும், கிளை மக்கள் இன்னைக்கெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கரெக்டா அன்னைக்கு ஆழ்வார் சொல்லுங்க கிளை மக்கள் அப்படின்னு சொல்ற எக்ஸ்டெண்டட் அவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆயிடுறதுன்னா ஒரு நோயா போயின்னு இருக்கு. இப்படி இவாளை திருப்திப்படுத்தி அவளை திருப்திப்படுத்தி இவாளு கதை பண்ணி அவளை கதை பண்ணி ஒவ்வொரு நாள் ஓடி 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 நம்ம நேரம் சுருங்கின் இருக்கு. நம்முடையதான தேவைகள் நம்முடையதான வந்த காரியத்துல பெருசா ஓட முடியல. இவாளுக்கு இதை பண்ணிடணும், இந்த சமயத்தை இவாளுக்கு அதை நடத்தி கொடுத்துடணும். அப்ப கடைசியில என்ன ஆயிடுறதுன்னா என்னடா ஆயிட்டு இருக்கு, நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் இல்லாம தானே போயிடுறது. சுதந்திரம் அப்படின்னா நம்ம ஹாயா இருக்கிறதுனால சுதந்திரமா பக்தி பண்றதுக்கு. இப்ப பிரஹ்லாதனுக்கு பெரிய பிரச்சனையா அப்பா தானே, வேற யாருமே இல்லையே. பரதனுக்கு பெரிய பிரச்சனையே அவன் அம்மா தானே, வேற யாரோ வெளியிலேந்து வந்து நமக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டான். நம்மளெல்லாம் மத்தவெல்லாம் செல்லா காசா கூட வச்சுக்கல என்ன, அதனால நம்மளெல்லாம் மதிச்சு வெளியிலேந்து வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் ஆளே வேண்டாம். கூட இருக்கிறவாளே போதும், கூட இருக்க ஒருத்தர் ரெண்டு பேரே போதும் ஆயுசு முழுக்க நம்மளை டார்ச்சர் பண்றது. தனியா வெளியிலேந்து ஒரு 50 பேர் டெய்லி வந்துதான் டார்ச்சர் பண்ணவே வேண்டாம். அப்ப தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு, ஏன்னா நிறைய வியாதிக்கு எல்லாம் காரணம் எதுன்னா மனோவியாதி அப்படின்னு சொல்லுவோம். மனோவியாதினா இந்த மனசுல ஒரு சமாதானம் இல்லை. மாத்தி 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 யாராவது ஒருத்தர் துக்கமா இருக்கான, அவ துக்கத்தை சரி பண்றதுக்கு ஒரு பிரயத்தனம். பல சந்தர்ப்பம் இந்த குழந்தைகள் அழும், இதை அழுகி நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பைத்தியகாரத்தனம் பண்ற யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப லாஜிக்கலா ஏதானோ ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா யோசனை பண்ணியா பண்றோம். அது சாப்பாடு கொடுத்தாச்சு, அதுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணியாச்சு, ஒண்ணுமே இல்லை, ஆனா சும்மா அழருது. இந்த அழுகிய நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் கோமாளித்தனம் நம்ம பண்றோம் சொல்லுங்க, பண்றதுக்கு ஒரு பாக்கித்தனம் இல்லை, எல்லா கோமாளித்தனமும் பண்ணி அது சும்மா அது பிடிவாதத்தை அழருது. அந்த பிடிவாதத்தை அது கேட்கவும் நாராசமா இருக்கு. இது அழுகிய நிறுத்தி ஆகிறப்ப என்ன ஆயிடுறதுன்னா இதெல்லாம் நம்முடையதான ஜன்மா நஷ்டமாயிருக்கு. இவாளுக்கு இது பிடிக்கும், அவளை அது கவனிக்கணும், இவா கோச்சின்றுவா, அவ கோச்சின்ட்டான மனசுல ஒரு தாக்கம், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் அதுக்கப்புறமா அடுத்தாச்சு மாமா பக்கத்தாச்சு மாமி இவாளெல்லாம் வர சிரிக்க வச்சுருக்கணும். இவாளோட ரீலி பார்த்தா சிரிக்கணும், ஹலோன்னு சொல்லணும், சௌக்கியமானு கேட்கணும். நம்ம திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம், கேட்கலனா குத்தம், பெரிய தகராறு, ஊர் முழுக்க சொல்லிடுவா. அப்ப இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அப்பாடான்றதுக்குள்ள பொழுது முடிஞ்சு போயிடும், தூக்கம் வந்துடும், தூங்கி போயிடும், அதுக்குள்ள காதால வந்துடும், ரொட்டீன் பண்ணிடும். கடைசியில் ஆத்மாவுக்கு வேண்டியதான ஒரு சம்பாத்தியம் இருந்ததா பார்த்தா இல்ல. வால்மீகி ஏதோ நாரத நடுவில் வந்து சொன்னாரோ பொழைச்சா, இல்லைன்னா இப்படிதான ஜென்மா கழிஞ்சிருக்கும், இப்படியே தானே ஒரு ஜென்மா போயிருக்கும். நீ பண்றது பாவமா செய்யடா, என் பாவத்தை எல்லாரும் வாங்கிப்பா, வேணா போய் கேட்டுப்பாருன்னுட்டா. இவர் வாங்கிக்க மாட்டான்னு கூட சொல்லல, நீயே போய் கேளு ராஜா, பாவத்தை வாங்கிப்பாளான்னு கேளுக்கோ கேட்டுக்கோன்னுட்டா. கேட்டவனதான் தெரிஞ்சது, ஓ யாருமே என்னுடைய துக்கம் என்னுடைய கேவலம் என்னுடைய அசிங்கம் இதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற நிதர்சனம் புரிஞ்சு போயிடுத்தான். அதுக்கப்புறமா தான் ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சார். அவர் ராமான்னு வரல, மாறா அப்படின்னு தான் சொன்னார். மராமரம்னு தான் ஜெபிச்சா. இந்த மராமர சப்தம் இவருடைய எல்லா பாபத்தையும் வாங்கிண்டு இவரை வால்மீகி ரிஷியா மாத்தி ராமாயணம் எழுத அளவு கொண்டு வந்து கொடுத்து. அதே பந்துக்களோட இருக்கும் ராமாயணம் எழுதிந்தார், சோன்றபாடியெல்லாம் கொலை பண்ணிட்டு, வரவாளெல்லாம் கொள்ளை அடிச்சுண்டு, ஆத்துக்காரி திருப்தி பண்ணிட்டு, அப்பா அம்மாக்கு வேண்டியதை பண்ணிட்டு, குழந்தைக்கு வேண்டியதை பண்ணிட்டு. அப்ப வால்மீகி ஒரு ஆளுக்கு தெரியாது, வால்மீகி மனுஷனா கூட யாருக்கும் தெரியாது. ஆனா எப்ப ராமானு ராமனிடத்துல வந்தாரோ, ரிஷி வால்மீகி ஜெயந்தி, வால்மீகியை சேவிக்கிறோம், கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம். அப்ப கோகிலம் ஆயிடுது, அதுக்கு முன்னாடி நாயேன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நாய் மாதிரி அழிஞ்சுட்டு இருந்தா, நாய் மாதிரி இப்படி இப்படி அப்படி இப்படின்னு. அதான் ஆழ்வார் சொல்றார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தே. நோய் பெரிய நோயப்பா, அது பல பேர் திருப்திப்படுத்த கடைசியில மனசு இஷ்டத்துக்கு இது பண்ண, மனசுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் மாறி போக, கபவாத பித்தங்கள் கூடி குறைய, இதுவே சரீரத்துல வியாதியாக அந்த வியாதியே படாத பாடுபடுது. வியாதி வந்தா இன்னும் நம்மளை திட்டுறான், உடம்பே பாத்துக்கிறது இல்ல, சொன்னா கேட்கிறேளா, என்னமோ அவாவா சொன்னா கேட்கணும் ஒரு நினைப்பு, அடுத்தவாளை பத்தி சொன்னா கேட்கிறேடா, பாத்துக்கிறதே இல்லையே. இது ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, நோயே பட்டு ஒழிந்தேன். அப்பா இந்த சுத்தி 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 இந்த பெரிய நோயில மீண்டு வரவும் தெரியல, இதை ஒதுக்கி தள்ளவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஓன்னு அழத்தா என்னால முடியும். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன், உன்னை காண்பதோர் ஆசை. ஒரு ஆசை வந்தது உன்னை பார்க்கணும்னு, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஆசை, சரி திருவேங்கடமுடையான பார்த்துருவோம், பாத்துல அவ்வளவு டென்ஷன் இருக்கு, அவ்வளவு கவலைகள் இருக்கு, சரி இருந்தாலும் பத்மநாபம் விட்டு பார்த்துட்டு வந்துருவோம்னு ஒரு ஆசை உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். சரி அப்புறம் போகலாம், எப்புறம் போகலாம், ஐயோ பார்க்கலையே, பார்த்துட்டு வந்துருவோம் பரவாயில்ல. அந்த ஒரு சின்ன ஆசை, உன்னை காண்பதோர் ஆசையினால் இத்தனைக்கு நடுவில் இந்த பூமியில ஜீவிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, என்னடா காரணம், உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் ஏதான சாரம்னு ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, கஷ்டப்பட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறோம் வளர்க்குறோம், ஏதான சாரம் இருக்கா? இல்லாட்டி அழகா கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏதான சாரம் இருக்கா? எத்தனையோ பேர் சொல்றபடியெல்லாம் நடந்துக்கிறோம், ஏதான சாரம் இருக்கா? எத்தனையோ பேர் சண்டை போட்டோம், ஏதான சாரம் இருக்கா? எத்தனையோ பேர் ஒதுக்கி வச்சோம், சாரம் இருக்கா? எத்தனையோ பேர் நம்மள ஒதுக்கி வச்சா, சாரம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கடைசியில் செத்து போன பிறகு அவாளும் மறந்து போறோம், நம்மளும் மறந்து போறோம், ஒரு சாரமும் இல்லை. இதெல்லாம் எமோஷனா பெருசா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொண்டாடிண்டு அழுதுண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கோபத்துல கத்தி இனிமேல் அவ முகத்தை முழிக்க மாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சா என்னத்துக்கு இவ்வளவு கத்தினா, என்னத்துக்கு இவ்வளவு புலம்பு, நமக்கே கேவலமா இருக்கு, நமக்கே அந்த வார்த்தைகளுக்கு ஒரு விலை இல்லாம போயிடுது, அப்படி கத்தினோ தெரியல அப்படின்றோம். அவ சாரமே இல்லாத விஷயங்களாவே பண்ணிட்டு ஜென்மா போயின்னு இருக்கு. அதனால ஆழ்வார் சொல்ல, சாரமே இல்லாத பண்ணிட்டேன்பா, தாயே தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன், உன்னை காண்பதோர் ஆசையினால். வாழ்க்கையில என்ன ஆசை அப்படிங்கிற பகவானை பார்க்கணும், அந்த ஆசை சொல்லணும். மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், இந்த வயசுல இந்தந்த ஆசை, இது ஒரு ஆசை, அது ஒரு ஆசை, ஒரே ஆசை வேணும், உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா. உன்னை பாக்கணும்பா, திருவேங்கட மலையில உன்னை பாக்கணும். அந்த இடத்துல நீ பண்ற அனுகிரகத்தை பாக்கணும். மாமேகம் சரணம் பிரஜன், ஒரு கைய உனக்கு காட்டிண்டு ஒரு கைய திருவடிக்கு காட்டிண்டு ஜம்முன் வைகுண்டத்திலேந்து வந்து நின்று இருக்கியேப்பா வெங்கடவா, உன்னை காண்பது ஒரு ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் பிரையார் வெங்கடவா திருவேங்கடவா. நாயேன் வந்தடைந்தேன், நாயேன்ற நான் நாயின்ற யாராவது நாயின்னு கவலைப்படாதீங்க. அவ்வளவு திருமங்கை அவள் நாயேன் 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 அவ்வளவுதானே. நாயேன் நாமதேவருக்கு பாண்டங்கன் நாயாத்தான் வந்தார். தத்தாத்திரேயர் நாலு நாயை கூட்டிட்டு தான் எப்பயும் அலையிறார். சரியா, சிவபெருமான் சங்கரரை பார்க்க வரும்போது கூட நாயை கூட்டிட்டு தான் அப்படி வரா அப்படின்னு காண கிடைக்கிற. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்து நாய் நேனும், உலகத்தையே நன்றி உள்ள ஒரு ஜீவன். ஆனா நமக்கு அது பரவாயில்ல, நமக்கு நன்றி இருக்கு, சந்தோஷப்பட மாட்டேங்குது. எல்லாத்தையுமே ரிவர்ஸ் எடுத்துக்கிற ஒரு கூட்டம் நம்ம வச்சுக்கோங்களேன். நாயின் திட்டம் அவ்வளவு கோபம் வருது, யாரை பார்த்து நாய் நாய் அப்படின்னு. ஆனா ஆழ்வார் சொல்றா நாயேன். இந்த இடத்துல பெரியவா சான் பிள்ளை ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் சொல்றார். ஏன் நாயின்னு சொல்லிக்கணும்னா, ரொம்ப பணக்காரா ரொம்ப கோடீஸ்வரால்லாம் நாயை வச்சுட்டு தான் கொஞ்சிட்டு இருப்பார், மனுஷால வச்சு கொஞ்சிட்டு இருக்க மாட்டான். நன்னா பாருங்க, அந்த காலத்துல ராஜகுமார்கள்லாம் நாய் வளர்ப்பாளம். எதுக்குன்னா அது ரொம்ப நன்றியோட வாழாட்டுமா, வந்தவனே அப்படி அழகா நக்கி கொடுக்குமா. அப்ப இந்த நாய வாழிடத்துல அபிமானத்தை காலில காலம் இவா காற்று அபிமானம் சக்தியா இருக்குமா. ஆனா ஷாம்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டி பணக்கார வீட்டுல நாயை பாருங்க, மனுஷாலோட ஜோரா வச்சிருப்பார். வாதுக்கு வாங்குவாங்க, எங்காவது நாய் ஒண்ணும் பண்ண தைரியமா வாங்குவாங்க. நம்ம வந்ததை விட விட்டுருவா, நாயை கொஞ்சம் இருப்பா. ஏய் சும்மா சும்மா சமத்தாரு, சத்தம் போடாத, அதுக்கு பேர் எல்லாம் வச்சிருப்பா வச்சுக்கோங்க. அழகா உட்காந்து அது நம்ம பக்கத்துல வேற போய் உட்காந்துருக்கும் சமத்த. நமக்கு டிஃபன் கொடுத்தா அதுவும் எட்டி எட்டி பார்த்துருக்கும். அது பார்க்கும் நமக்கு நல்லா கொடுக்காள் இவருக்கு எப்படி கொடுத்தான்ற மாதிரி அது பார்த்துட்டு இருக்கும். நம்மளும் பக்கத்துல பக்கத்துல கிட்டத்தட்ட சார் மட்டும் போட்டிருக்க மாட்டா, அது சமயத்தை அவா மடியில வேற ஏறி உட்காந்துருக்கும். அவாத்து குழந்தை கூட அப்படி மடியில உட்காருமான்னு தெரியாது. அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. பெரியவாசன் பிள்ளை சொல்ற ராஜகுமார்கள் நாய் மேல் விழுந்து அதை கொண்டாடுவது போலே நான் நாய், நீயே என்ன சீகரிச்சு அனுபவி. நான் ஒண்ணு அனுபவிக்கணும்னா எனக்கு தெரியல, நான் நாய், நாய் இஷ்டத்துக்கு அலைஞ்சுட்டு தானே இருக்கும். நான் அப்படிதான் அலைஞ்சுட்டே இருக்கேன். ஏதோ ஒரு ஆசை என்னடாது இங்க என்னமோ இருக்கே அப்படின்னு திருவேங்கட மலைக்கு வந்துட்டேன். நாய் திருப்பி ஓடிவிடும், அது உடத்த ஸ்திரமா இருக்காது. நான் வந்துட்டேன். இப்ப நாய் உடத்த ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டியது அங்க கிடைக்கணும். இப்ப நம்ம மாதிரி ஒரு நாய் வாசல நிக்கிறதுன்னா நீங்க சாப்பாடு போட்டு அப்படின்னா டெய்லி கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து நின்றுடும். நம்மள எங்க பார்த்தாலும் வாலாட்டும், நம்மளை பார்த்தாலே உடனே அப்படி நக்கி கொடுக்குற மாதிரி வரும், பக்கத்துல வரும், உரிமையோட வரும் இல்லையா. இதெல்லாம் எங்கேயே ஆரம்பிக்கிறது, அந்த நாய் இடத்துல நாம காற்ற பரிவு. அது கொஞ்சம் பாலை விடுவோம், சாதம் போடுவோம். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நீ கொஞ்சம் பரிவு காட்டு. இந்த நாய்க்கு வேண்டியத மாதிரி இதை அனுபவிக்கும்படியா ஒரு பரிவை காட்டு. அப்ப நான் பாரு இங்கேயே வாலாட்டின்னு சுத்தின்னு இருப்பேன். அப்ப நீ வந்து என்ன தடுத்தாக்குள், என்ன அழகான வார்த்தை பாருங்க. நாயே என்னால நான் அலைஞ்சிட்டுதான் இருப்பேன். காமத்துல அலைவேன், காமத்துல நாயா அலைவேன், அப்புறம் கோபத்துல நாயா அலைவேன், மயக்கத்துல நாயா அலைவேன், தூக்கத்துல நாயா அலைவேன். நாய்க்கு ஒண்ணும் விவஸ்தை கிடையாதுன்னு சொல்லியா, அந்த மாதிரி விவஸ்தை இல்லாத ஒரு ஜந்து நான். அப்படி நோயா நோய்பட்டு ஒழிந்த ஒரு நாய் நான். இந்த நாயெல்லாம் பார்க்கலாம் திருநாய், இது ஆச்சரியம். அது ஒரு நாள் ஒரு திருவள அலைஞ்சுட்டு இருக்கும், ஒரு நாலஞ்சு நாய் ஃப்ரெண்டா இருக்கும். புதுசா ஒரு நாய் வந்துருக்கா விடாது, கட்டி அது பல்லெல்லாம் அப்படி காட்டி பயமுறுத்திடும். அவ்வளவுதான். இப்ப நம்மளும் நமக்கு வேண்டப்பட்ட வாழ்க்கை நம்ம நன்னா இருக்கும், திடீர்னு யாராவது உள்ள நுழையறா அப்படின்னா உடனே அவகிட்ட கோபத்தை காட்டி வெறுப்பை காட்டி அவளை ஒன்னும் கொண்டாடுறது இல்லை பாருங்க. மனசுல ஒரு துக்கம் வந்துடுறது இல்லையா. அது இந்த வீட்டு நாயெல்லாம் இருக்கும், திருவிழா நாய் போனா இது குறைச்சுட்டு இருக்கும், இது உள்ளேந்து கத்தும். அத அந்த மாதிரி அடியே நாய்ப்பா அலைஞ்சு 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 நோயா வீணா போனவன், நோயே பட்டு இந்த சொறி பிடிக்கிறது தெரியுமா நாய்க்கெல்லாம். அந்த மாதிரி தாய் தந்தை தாரன் கிழமைகள் எல்லாம் சொறியா பிடிச்சிருக்கேன், அந்த சொறிய சொறிய ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இவளை கொண்டாடக்கூட ஜாஸ்தி தான் ஆகிறது, இது ஒண்ணும் முடிகிற மாதிரி தெரியல, இதை விட்டுட்டு போக முடியாது. அதனால தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பொம்பொழில் விரையார் திருவெங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளென்னை கொண்டு அருளே அனுகிரகம் பண்ணுப்பா. இனிமேல் எங்கேயாவது நாய பார்த்தா திருமங்கையாழ்வார் நினைச்சுக்கணும். அப்பா நமக்கு திருவேங்கட முடியாமல் போக வேண்டாம், பத்மநாபரே இருக்கார், நாயேன் வந்தடைந்து நல்கியால் என்னை கொண்டருளை. விரையார் திருவேங்கடவா பதில விரையார் அனந்த பத்மநாபா, நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டு அருளை. நீ வந்து எனக்கு கிருபை பண்ணுப்பா, உன்னுடைய கிருபைதான் என்ன இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்று. இந்த யானை மாட்டின்னு முழிச்சது இல்லையா, அப்ப நீதானே வந்து காப்பாத்தினாய். யாரும் வரலையே, அதனுடைய புண்ணியமோ இல்லாட்டி பந்துக்களோ யாரும் அது ஒத்தாச பண்ணலையே. யானை வாய் முதல் வாயில மாட்டின்றவனையே ஒரு யானை சொல்லிடுதான், இனிமேல் நான் தான் தலைவன், அவனால முடியாது அப்படின்னு. உடனே குழந்தைகள்லாம் சரி இனிமேல் நமக்கு யார் கிடைப்பாலோ அவளை பிடிச்சிட்டு காலத்தை ஓட்டும்னு தீர்மானம் பண்ணிருத்தான். யானை கூட அடுத்த எலெக்ஷனே வச்சுருத்தான், இனிமேல் இவன் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு. இவன் கஷ்டப்படுறான், இவனை மீட் போகும்லாம் இல்லையா, இதான் உலகம். அதனால பிரபோ தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். அதனால டெய்லி அவனை பார்க்கணும்னு ஒரு ஆசையை வச்சுக்கோங்க. நாயை பார்க்கும்போதுதான் நானும் நாய் மாதிரி இருக்கேன்பா, ராஜகுமார்கள் நாயை எடுத்து மடியில வச்சு கொஞ்சம் விளையாடுறா போல, அதுக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் பண்ணி தன் பக்கத்திலே வச்சுக்கிறா போல, என்னையும் உன் பக்கத்துல நீ வச்சுக்கோ, உன் பக்கத்திலே நீ வச்சுக்கோப்பா. என்னால இருக்க முடியல, நாய் கடந்து ஓடிந்தே இருக்கேன், இது கிடைச்சோன்னு அது, அது கிடைச்சோன்னு அது, ஓடிந்தே இருக்கேன். அந்த நாயெல்லாம் அந்த எலும்பை கடிச்சுருக்கும், எலும்பை கடிக்க கிடையாது, ஒண்ணும் கிடைக்காது எலும்புலேருந்து, அதுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. இப்ப நாய் என்ன பண்ண, எலும்ப கடிச்சு 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 அதனுடைய வாய் கிழிஞ்சு அதுலேருந்து ரத்தம் வரும். இது நினைச்சுட்டு இருக்கு, அந்த எலும்ப கடிக்கிறதுனால அதுல இருந்து எனக்கு ஏதோ சாறு கிடைக்கிறது, கடைசியில இது ரத்தமே இது குடிச்சுட்டு இருக்கு. பல இடங்கள்ல பார்த்தோம்னா நம்ம அடுத்தவா மேல இருக்கிற அபிமானம் எல்லாம் அவானத மேல அபிமானம் வச்சுட்டு இருக்கான்னு பாதிச்சுட்டு இருக்கோமே ஒழிய, உண்மையான அபிமானம் இருக்கா இல்லையான்னு அவளுக்கு தான் தெரியும், நமக்கு நேரடியாவே தெரியறது இல்லை. அப்ப இந்த மாதிரி இருக்கேன்பா, நல்கியாள் என்னை கொண்டு அருளே, ஆட்கொண்டு அருள். நீ ஆட்கொள்ளப்பா, நீ வந்து ஆட்கொண்டாதான் இந்த ஜீவனுக்கு கதி, வேற வழி இல்லே அப்படின்ட்டார். அழகா தாய் தந்தை தாரம் கிளை மக்களை பத்தி சொன்னாராம். இப்ப துக்காராம்கெல்லாம் பெரிய பாது ஜீஜாயி தானே, மீராவை படுத்தினதெல்லாம் அவ கூட இருக்கிற பந்துக்கள் தானே, எல்லாம் அனுகூல சத்துருக்கள் அப்படின்வான். அனுகூல சத்ரு பிரதிகூல பந்து அனுகூல சத்ரு, நமக்கு அனுகூலத்துக்கு விரோதமா அல்லவா இருக்கா, நினைச்சு பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல அனுகூலத்துக்கு ஒத்துழைக்க வேண்டிய, அனுகூலம் பண்ண வேண்டியவா தானே நமக்கு பிரதிகூலமா இருக்கா. அதனால நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாசுரம் சொல்றார். அவளையே நான் குற்றம் சொல்லணும், எல்லாம் என் மேலதான் குத்தம். மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். தேனே பூம்புள் சூழ் திருவேங்கட மாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. திருமங்க மன்னன் ரொம்ப ஸ்திரீலோலனா அலைஞ்சிருக்க, பெண் பித்தனாகவே அலைஞ்சிருக்கார். அதனால அதை சொல்றார், மானே கண் மடவார் மயக்கில் பட்டு. இந்த ஸ்ரீகளுடைய அழகான கண் அழகுல மயங்கி அந்த கண்கள் அப்படியே ஒரு காமவிகாரத்தை கொடுக்கிறார். அந்த காமவிகாரத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய மென்மையான சரீரத்துக்கு வசப்பட்டு மானே கண்மடவார். அழகா புருஷன்றதுனாலே ஸ்திரீய பத்தி பேசுற, ஸ்திரீயா இருந்தா புருஷாவை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது அந்த சரீர சம்போகத்து மேல ஒரு ஈர்ப்பு, அப்படி ஒரு ஈர்ப்பா. அதே கோபிகைகளுக்கெல்லாம் அந்த சரீர ஈர்ப்பு கண்ணனிடத்திலே இருந்ததாம், கண்ணனிடத்திலே இருந்ததுனாலே கோபிகாப்ஜோ நமோஸ்துதே அப்படின்னு சொல்லு. அதே வேற யாராவது ஒரு, இவன் பரம புருஷன், அதனால அவளுக்கு அப்படி ஒரு மரியாதை, கோபிகா ஜீ கோவிந்தனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவ பரமபுருஷனிடத்துல மயங்கினதுனாலே கோபிகளுடைய ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தான்னு ஜபிக்கிறோம். அதே பரபுருஷாளிடத்துல மயங்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருந்தா பேர் வேற அர்த்தம் வேற. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நான் இந்த ஸ்திரீ சம்போகத்துக்காக ஓடினேன், மானே கண்மடவார் மயக்கில் பட்டு, அதுக்கு ஆசைப்பட்டு 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 மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எல்லா பாவமும் நம்ம தான் பண்றோம், அடுத்தவா தூண்டதில்லை, நானே எனக்கு நானே செல்ஃப் சூன்யம்னு சொல்லுவார். சொல்ல தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறது இல்லையா, நம்ம பண்ற பல காரியங்கள் நமக்கு நாமே வெட்டிக்கிற குழி, அடுத்தவா வந்து வச்ச வேண்டியது இல்லையா. நானே நானாவித நரகம், அவ்வளவு நரகம் இருக்கான், 84 லட்சம் விதமான நரகங்கள், 84 லட்சம் விதமான நரகங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னத்துல அப்படி போயிட்டு வருவாளாம். அவர் சொல்றார், எல்லா வித நரகத்துக்கு போற எனக்கு ரைஸ் இருக்கு, 84 லட்சம் நரகத்துல போகிறதுக்கான ஃபுல் ரைஸ் ஒருத்தனுக்கு தான் இருக்கு, யாருக்கும் கிடையாதுறப்ப அவ்வளவு பெரிய ஒருத்தன் நான், என்ன அவ்வளவு பெரியவன், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தே. ஒரு தெய்வம் இல்லையா, நான் பாவி இல்லை, நான் உழுக்காதான் அப்பப்ப சரியில்லை அப்படின்னு, எப்பயுமே சரியில்லை நம்ம, அப்பப்பதான் சரியா இருக்கும், என்ன நம்ம சொல்றோம் அப்பப்ப சரியில்லைன்றோம், எப்பயாவது அகஸ்மாதா மறந்து போய் எதிர்ச்சையா அன்னோயிங்லி அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் சொல்லணும், எப்பயோ சரியா இருக்கும் அவ்வளவுதான், முக்காசமே சரியாவே இல்லை. ஆழ்வார் சொல்றார், நான் எப்பயுமே சரியில்லைடா, நான் என்னைக்குமே சரியில்லை, நானே நானாவிதம் நரகம் புகுந்து, நானாவிதம் நரகம் புகும் பாவம் செய்தேன், நானே தான் ஆயிடுகன்னு ஆண்டா சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். யாரும் நம்மள போய் பாவம் பண்ணு பாவம் பண்ணு பாவம் பண்ணுன்னு தூண்டலை, ஆசவயப்பட்டு மனசுல இஷ்ட விதமா கற்பனைகள் பண்ணிண்டு நமக்கு தோன்றபடியெல்லாம் நடந்துண்டு அதனாலே பாவங்களை சம்பாதிக்கணும். இது பாவம்னு தெரியாமலே சம்பாதிச்சுட்டு இதெல்லாம் பாவம் இல்லைன்னு ஒரு வியாக்யானமும் கொடுத்துட்டு இதெல்லாம் இதோட முடிய போறது நினைச்சுட்டு இருக்கு, இதோட முடியறது இல்லை, இந்த நரகலோகத்தோட நமக்குடைய பாதை எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு, நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் தகுந்த மாதிரி அழகா ஒரு பக்கம் சொர்க்கத்துக்கான பாதை ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நரகத்துக்கான பாதை ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வைகுந்தத்துக்கான பாதை ரெடி ஆயிட்டு இருக்கு, மூணு பாதை இருக்கு, இன்னொரு பாதை ரெடி ஆயிட்டு இருக்கு, அடுத்து இங்கேயே வரதுக்கான பாதை ரெடி ஆயிட்டு இருக்கு, நாலு விதமான அழகா நாலு விதமான ரூட் இருக்கும், நடுவில் நின்று இருக்கும், டேக் லெஃப்ட் டேக் ரைட் டேக் ஸ்ட்ரைட் டேக் பேக், அவ்வளவுதான், நாலு நடுவில் நிக்கிறோம், இந்த ஜென்மால நடுவில் நின்று இருக்கு, அது ரைட்டா லெப்டா ஸ்ட்ரைட்டா திருப்பி பின்னாடியா, பின்னாடி போறதா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், ஸ்ட்ரைட்டா போகிறது வைகுந்தம், லெப்ட்ல போனாலும் முட்டு சந்து ரைட்ல போனாலும் முட்டு சந்து திரும்பி இங்க தான் வந்து நிக்கணும், ரெண்டும் நேர போகிறதுக்கான வழியை விட்டுட்டு இப்படி போய் பாக்குறேன், இதெல்லாம் போயிட்டு அப்புறம் அப்படி வந்து இப்படி போய்க்கலாம் என்ன இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு ஜாலியா போயிட்டு அதுக்கப்புறம் வர முடியல போயிட்டே இருக்கும். அப்படி போயாச்சுன்னா நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், இப்படி உள்ள நுழைஞ்சு 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 போயிட்டு இருக்கோமா. அதாமில்லன யாராவது அந்த ஸ்திரீயோட போய் இருடான்னு சொன்னாளா, யாராவது அவனை தூண்டினாளா, கழுத்துல கட்டி வச்சு நீ இவளோட வாழலன்னா தப்புன்னு அவ சொன்னாளா, அவ கூட சொல்லல, அவளும் சொல்லவே இல்லை, இவனா வசப்பட்ட. அதான் ஆழ்வார் சொல்றார், மானே கண்மடவார் மயக்கில் பட்டு. அதாமியன் தானே தானே போய் சிக்கின்றான், கைகேய வரம் கேட்டா தசரதண்டான தானே வாய வச்சுட்டு கொடுத்தான், கைகேயன் அவளை கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் எனக்கு ஏதாவது வரம் கொடுமோன்னு கேட்டாள, அட்லீஸ்ட் ஒரு வரம் கொடுக்கப்படாத ரெண்டு வரம் வேற கொடுத்து என்ன அவசியம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இவாளே தான் போய் மாட்டிக்கிறாள், யாரும் இவாளை கொண்டு கழுத்தை பிடிச்சு தள்ளல, மானே கண் மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நாராவித நரகம் புகும் பாவம் செய்தேன். நாராவித நரகம்னா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கான், இன்னும் கூட எக்ஸ்ட்ராவா சில நரகலோகங்களை சிருஷ்டிக்கலாமா, இவன் பண்ண பாபத்துக்கு 84 லட்சம் நரகங்கள்லாம் பத்தாது, நம்ம போட்ட லிஸ்ட விட ஜாஸ்தி பண்ணிருக்கான், இந்த லிஸ்டுக்கு புதுசா நரகங்களை சிருஷ்டிக்கலாமான்னு பெருமாள் இவாள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காள். யமதர்ம ராஜா, இந்திரன், சந்திரன் உள்ளிட்ட தேவர்களாம் எல்லாம் உட்காந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா சில நரகங்கள்லாம் கிரியேட் பண்ணா பெட்டர், ஏன்னா இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. பாவம் இப்பெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் கடுமையாக்கணும், ஒன்றும் சரியில்லை, இந்த ரூல்ஸ்னால பிரயோஜனம் இல்லைன்றா இல்லையா. அந்த மாதிரி இன்னும் கூட எக்ஸ்ட்ராவா உங்களகா பரதன் கேட்கிறான் கைகேயை பார்த்து, உனக்கு உன்னை எந்த நரகத்தை கொண்டு போடுவா அப்படின்றான். அவனுக்கு தெரியலையா இவ பண்ண பாவத்துக்கு எந்த நரகத்துல கொண்டு உன்னை போடுவான்னு கேட்கிறான் பரதன். இப்படி பண்ணிட்டியே தசரதனை மேல அனுப்பிட்டா, ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டா, என்ன பாவத்துக்கு அனுப்பிட்டா, இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் பாக்கி இல்ல, உன்னை எந்த நரகத்துல போடுவ எனக்கு. ஆனா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன் பரதன், எனக்கு தெரிஞ்சு நீ பண்ண பாவத்துக்கான நரகம் இன்னுமே கிடையாது, அதெல்லாம் தாண்டி நீ பாவம் பண்ணிருக்க, அப்ப எந்த விதமா நரகம் புகுவாய் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி ஆழ்வார் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன்பா, தேனே கும்பல் சொல் திருவேங்கட மாமலை, தேன் அப்படியே ஒழுகும்படியான பூக்கள் நிறைஞ்ச திருவேங்கட மலை. தேனா பேசுறேன்பா, எதுக்குறான்னா உன் கிருப வேணும். தேனே பூம்புள் சூழ் திருவேங்கட மாமலை, என் ஆணாய் வந்து அடைந்தேன். என்னுடைய யானைக்கு வந்து ஒரு கொசுவோ ஒரு சின்ன பூச்சியோ இதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு நாய் வந்து யானை பக்கத்துல வந்து இதுதான் பண்ணித்தனா, அதுக்கெல்லாம் ஒரு யானைக்கு ஏதான ஒரு பாதிப்பு உண்டா, ஒன்னும் கிடையாதுனும். அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளவு பாதிகள் வந்தாலும் உனக்கு ஒன்னும் பாதிப்பே கிடையாது. இப்ப யாராவது ஒரு பாபி, ஒருத்தன் துஷ்டன், குடிகாரன், திருடன் டெய்லி நம்மாத்தி வந்துட்டு போனா வச்சுக்கோங்களேன், நிச்சயமா பாதிப்பு உண்டு. அவ யாரோ ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு இருக்கான், மகா குடிகாரன், திருடன், பொய் சொல்லக்கூடியவன் அப்படின்னு. அதே பத்மநாபர் கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா பத்மநாபருக்கு ஏதாவது கெடுதல் உண்டா? ஏதான ஒரு பாதிப்பு பத்மநாபருக்கு ஏதோ நல்ல புத்தி, இப்பயாவது புத்தி வந்திருக்கு கோவிலுக்கு வந்து எல்லா பாவத்தையும் வந்து கோவிலுக்கு வந்துடுறான் அப்படின்ற ஒண்ணும். இப்ப பத்மநாபருக்கு பெருமைதான் கூடுறதே ஒழிய அவருடைய பேருக்கு ஒண்ணு கலங்கம் வர்றது. அதே நம்மாதிரி லைனா ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு கல்பிரிட்டா வந்துட்டு போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நம்மள கல்பிரிட் கொடுத்து சேர்த்துருவா சகவாச தோஷம் அப்படின்னு. அந்த மாதிரி நீ யானடாப்பா, உன் பக்கத்துல எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு ஒரு பாதிப்பு இல்லை. நான் மகாபாபி, நானாவித நரகம் புகும் பாவம் செய்தவனாக இருந்தாலும் நான் உன் பக்கத்துல வர்றதுனால உனக்கு ஒரு பாபம் இல்லை, உனக்கு ஒரு நஷ்டம் இல்லை. நான் வர்றதுனாலே எனக்கு லாபமே ஒழிய உனக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அதனால என்னானாய் வந்து அடைந்தேன், வந்துட்டேன்பா, ஏதோ திருவேங்கட மலைக்கு வந்துட்டேன். நல்கியாள் என்னை கொண்டு அடியேனை ஆட்கொண்டு அடியேன்னு வந்திருக்கேன்பா. இவ்வளவு நாள் திமுறெடுத்து நரகமே போகிறதுக்கான எல்லா கர்மாக்களையும் பார்த்து பார்த்து பண்ண ஒருத்தன் நானே, அத்தனை பண்ண அந்த நானே அடியேன் வந்தடைந்தேன், நானே அடியேன்னு சொல்லி வந்திருக்கேன்பா, ஏ திருவேங்கடமுடையானே அடியேன் வந்து அடைந்தேன், ஆட்கொண்டு அருளே அடியேனை ஆட்கொண்டு அருளே அனுகிரகம் பண்ணேன்பா. நான் எங்க போவேன் சொல்லு, இப்படி வீணா போனவன்னா என்ன காப்பாத்திக்க வழி தெரியல, என்ன சரி பண்ணிக்கிறதுக்கான புத்தி இல்லை, இதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறதுக்கான கால அவகாசமும் என்கிட்ட இல்லை. பதாமன் 88 வயசுல அப்ப போய் யாராவது அவனை போய் தபஸ் பண்ணுன்னு சொன்னா பண்ணிருப்பானா? சத்தியமா கிடையாது. அதே யமதூதர்கள் வந்தா உயிரை இழுத்தா, விஷ்ணு தூதர்கள் வந்தா சத்சங்கம் பண்ணா, அதை கேட்டதுல கொஞ்சம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, அன்னைக்கு போக வேண்டிய உசுறு கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சு. உடனே வைராக்கியம் வந்த உடனே கடகடன் உடம்புல தெம்பு வந்துடுத்து, பாவத்துக்கு பச்சாதாவ வந்துடுத்து, எல்லாத்தையும் ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாத்தையும் விட்டு கிளம்பிட்டானா இல்லையா? டக்குன்னு கிளம்பிட்டான், யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, எங்க போனானே தெரியல. எல்லாரும் தேடி தேடி பார்த்தான், சரி கிளம்பி வைக்க முடிச்சு எங்க போயிடுதுன்னு விட்டுட்டான். அவ்வளவுதான், எத்தனை நாள் தேடுவான்? அது அவர் படுத்த படிக்க எல்லாரும் இருந்துட்டார், போனாரும் சந்தோஷம் தான் விட்டுட்டா. பரவாயில்ல மகராசன், இருந்து இருந்து உசுரை வாங்காம போய் எங்கேயோ காணாம போயிட்டா, அதனால பெரிய பிரச்சனையும் கிடையாது. இருக்காரா இல்லையான்னு இல்லை, போயிட்டாரு தெரிஞ்சாலும் தவசம் எல்லாம் பண்ணணும். எங்கேயோ போயிட்டு போயிட்டார், எப்பயாவது தெரிஞ்சா தவசம் பண்ணா, இப்போதைக்கு பண்ண வேண்டாம், தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், தேடிட்டே இருப்போமோ, தேடுறோமோ இல்லையோ, நாமளும் தேடிட்டு தான் இருக்கோம் பல வருஷமா. அம்படவே இல்லை, போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசிக்காரன் இல்லை, எதுக்கிட்டானா இருக்காரா போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். திரும்பி ஐஸ்வர்யத்துக்கான ஒரு பிரயத்தனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரைட்டா, என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி பிரபு அடியேனை ஆட்கொண்ட அருள், நீதான் என்ன ஏத்துக்கணும். யாரும் என்னை ஏத்துக்க மாட்டாப்பா, என்னை ஏத்துக்கிறதுக்கு நரகலோகங்கள் தான் காத்துட்டு இருக்கு. அடியேனை ஆட்கொண்டு அருளை, நான் தான் ஆசவயப்பட்டேன், நானே ஆசைப்பட்டு நானே பாபங்கள் பண்ணி நானே என் நிலைமையை கீழாக்கிட்டேன். இப்ப டக்குன்னு ஒரு நாள்ல என்னால மாற முடியாது. ஒரு க்ஷணத்துல அப்படியே டக்குன்னு சரியாகிற அளவுக்கு எல்லாம் அவனும் கட்வாங்கனும் கிடையாது, பரிசுத்தும் கிடையாது, அதாமிலன் கூட கிடையாது. அதாமிலனாவது ஒரே ஒரு சத்தங்க தான் கேட்டான், டக்குன்னு திருந்திட்டான். நம்மளும் ஆயிரம் சத்தம் கேட்டுட்டே இருக்கும், சவணம் 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 திருந்த மாதேங்கிறோம். எத்தனை சத்தங்க கேட்டாச்சு, ஒரே ஒரு சத்தம் கத்துல அசாமின் புத்தி வந்து ரொம்ப பிடிச்ச சத்தங்கள் அசாமின் சத்தங்கள். அந்த மாதிரி ஒரு சத்தங்கம் பண்ணணும். அடுத்த நாள் எல்லாம் ஊர் வீட்டுல இருக்கவெல்லாம் காணாம போயிட்டான், அங்க போயிட்டான், ரிஷிகேஷ் போயிட்டான், அங்கே காணாம போயிட்டான், வேற பரமபதம் போயிட்டான், அவ்வளவுதான் இல்லையா. அது வரமாட்டேங்கிறது எவ்வளவு சத்தங்க கேட்டாச்சு. அசாமில உபாத்யான எத்தனை தடவை கேட்டிருப்போம். சரி, எனக்கு வைராகியம் வந்துடுது, நான் கிளம்புறேன், ரிஷிகேஷ் போறேன், நாராயண 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 ஜெபிக்கிறேன் சொல்றோம். அதான் சத்தம் கேட்டவுடனே ஆற்றுல போயிட்டு நாராயணா சொன்னான். சரி, நம்மளும் சொல்லலாம், நாளைக்கு என்ன நாள் தைப்பூசம் ஆரம்பிக்கலாம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளா நல்ல நாள், நியூ இயர் ரெசல்யூஷன், பர்த்டே ரெசல்யூஷன், ஒவ்வொரு ரெசல்யூஷனாக பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவுதான், இப்படிதானே போயிட்டு இருக்கு. அந்த வைராட்சியம் அசாமியில விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், உண்மை அதுதான். ஒரே ஒரு சத்தங்கம் தான் வயசுல கேட்டான், 88 வயசுல ஒரே ஒரு சத்தங்கம், நாம சங்கீர்த்தனம், மகாத்மியம் பிடிச்சா போயிட்டான். அப்படி பிடிக்கணுமா, சிரவணம், இது பேர் தான் சிரவணம். கதை கேட்டா அஜாமன் மாதிரி கெழுங்கு, இப்படி துந்துகாமி மாதிரி கெழுங்கு, இல்லாட்டி குலசேகர ஆழ்வார் மாதிரி கேட்கணும். எப்படி கேட்டா பரிசுத்து, எப்படி கேட்டா பரிசுத்தாலும் கேட்டு கேட்டு பழகிருக்கான் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப அதிசயம் அஜாமனின் சரித்திரம். ஒரு கதை கேட்டான், பெரிய கதை கூட கிடையாது. நாம ஜபம் மகாத்மியம், பாப மகாத்மியம், நாராயண மகாத்மியம், நாம ஜபம் மகாத்மியம், அவ்வளவுதான். அனுகிரக மகாத்மியம் பிடிச்சுட்டான். அந்த ஒரு கதையில எல்லாத்தையும் விட்டானே, அத்தனையும் விட்டான். ஆசைப்பட்டு பிடிச்சிட்டு இருந்த பெண்டாதி, ஆசைப்பட்டு பெத்த குழந்தைகள், ஆசைப்பட்டு பண்ண பாவங்கள், அத்தனையும் விட்டான். நாராயணான் பெத்த பிள்ளைய கத்தினவன், இந்த கதை கேட்டவன், அந்த நாராயணனை பிடிச்சான், இந்த நாராயணனை விட்டான். நம்ம விட்டோமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். நாராயணான்னு கத்தினான், எல்லாம் புரியுறது. ஆனா அவன் பிடிச்ச நாராயணன், இந்த நாராயணன் விட்டான், பிள்ளை நாராயணன் விட்டுடும், ஜெகத்பிதா நாராயணனை பிடிச்சானே, அந்த பிடிமானம், அந்த பிடிவாதம் வரலையே. சரிவம் பயின்று இருக்கே, பிடிவாதம் வரமாட்டேங்கிறது. அதனால ஆழ்வார் சொல்றார், அடியேனை ஆட்கொண்டு அருளை, அது மாதிரி வரமாட்டேங்கிறதேப்பா, அது மாதிரி வரமாட்டேங்கிறது, வரமாட்டேங்கிறது. என்ன பண்றது, நான் அப்படி அப்படி ஒரு பாவி, அட்லீஸ்ட் கேட்டு தந்துடுமோன்னு. அழகா வால்மீகி கேட்டார், ரத்னாகரன் கேட்டார், நாரதர் சொன்னார், திருந்திட்டார். ஒன்னும் ஒரே ஒரு உபதேசம் தான், பெரிய உபதேசம் தான், ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் பாபம் வாங்கிப்பாடா, வாங்கிக்க மாட்டா, இப்ப என்ன பண்ணலாம், பாபம் போறது வழி சொல்றேன், பிடிச்சு போடா, அவ்வளவுதான். அப்படியே பிடிச்சு விட்டார், எல்லாரையும் விட்டா. நம்மளும் கேட்டுதான் இருக்கும் வால்மீகி கதையே. சரித்திரமே நன்னா தெரியும் நமக்கு, துருவ சரித்திரம் நன்னா தெரியும், பிரகலாத சரித்திரம் நன்னா தெரியும், நமக்கு டேட்டா பேஸ் நன்னா தான் இருக்கு, எல்லாம் மெமரி கால எல்லாம் 16 GB 64 GB 128 GB நல்லா ஸ்டோர் ஆகிதான் இருக்கு. 24,000 ராமாயண விஷயம், 18,000 பாகவத விஷயம், 100,000 மகாபாரத விஷயம், 4,000 திவ்ய பிரபந்த விஷயம், 700 பகவத்கீதா விஷயம், டேட்டா பேஸ்ல எல்லாம் இருக்கு. ஹோல்டர் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்கோம் எல்லாம் கரெக்டா. இது ராமாயணம், இது பாகவதம், எல்லாம் இருக்கு, எல்லாம் உள்ள. சில பேருக்கு சொல்வா, எல்லா புக்ஸும் அங்கிட்ட இருக்கு குருஜி, படிக்கிறீங்களா, படிக்கணும், அது சமயம் வரமாட்டேங்கிறது. தெரியாது, நான் நிறைய புக்கு வாசிக்கிறேன், உள்ள சாரத்தை கிரிக்கலா, அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவு. இப்படிதான் போயிட்டு இருக்கே, இவன் படிக்கவும் இல்லை. அந்த அந்த பிடிவாதம், அந்த மாதிரி எனக்கு வரலாப்பா. பிரபு நீயே வந்து ஆட்கொண்டு அருளை, அடியேனே ஆட்கொண்டு அருள், நமக்கு சரியான பாசனம் இது, ஆட்கொண்டு அருளை. எப்படின்னா ICU போறோம், யாரோ ஒருத்தன் உடம்பு முடியல, அன்கான்சியஸா போயிட்டான், அவன் எந்த சித்தியில இருக்கான் அவனுக்கும் தெரியல, அடுத்த வாழ்க்கும் தெரியல, எடுத்துட்டு போற எமர்ஜென்சின்னு உடனே கடகடகடன் டாக்டரே ஓடி வரான், செக் பண்றான், அங்க பல்ஸ பாக்க, அங்க பாக்கறான், ஊசிய போடுறான், இது பேர் தான் ஆட்கொண்டு அருள்தல். ஐசியுக்கு ஐசிட்டு போறவாள், சேனரே இல்லாம இருக்கிறவாள், இவன் என்ன வேணும் ஏது வேணும் என்ன காப்பாத்துங்கோன்னு கூட கேட்க முடியாத ஒரு ஸ்திதியில இருக்கானோ. அவன் கூட இருக்கவன் ஐசிண்டு போறான், சில இடங்கள்ல பார்த்தா யாரும் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருப்பா, கூட இருக்கவா கூட இல்ல யாரோ சம்பந்தம் இல்லாதவா அள்ளி போட்டு எடுத்துட்டு போவா ஆம்புலன்ஸ், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எடுத்து போனோடனே நர்ஸ் ஓடி வருவா, டாக்டர் ஓடி வருவா, கடை 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 இதை பிக்ஸ் பண்ணி அதை பிக்ஸ் பண்ணி இந்த மருந்து கொடு அந்த மருந்து கொடு தலைவாச இது ஆயிருக்கு கை உடஞ்சு கட்ட போடு. இந்த மாதிரி ஆட்கொண்டு அருள் என்ன சரி பண்ணிக்க கூடிய ஸ்திதியிலையும் சரி பண்ணுன்னு கேட்கிற ஸ்திதியில கூட நான் இல்ல, ஏதோ கேட்டு இருக்கேன் ஒழிய ஆட்கொண்டு அருள் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. ஆட்கொண்டு அருள் கிருப பண்ணுபா, என்னால முடியல, நானேதான் பாவம் பண்ணிருக்கேன், என்னை காப்பாத்து அடியேனை ஆட்கொண்டு அருளே. அருள் தான் எனக்கு வேணும், உன் கிருப ஒன்றுதான் அவன் பாவம் முடியாத நிறைய பண்ணி வச்சிருக்கேன், நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், வைகுந்தம் புகும் புண்ணியம் செய்தேன். எங்கேயா சொல்ல முடியறதா, நான் வைகுந்தம் போகிறதுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணிட்டேன் யாரோ தைரியமா சொல்ல முடியறதா, பாவத்துக்காரையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் நமக்கே நன்னா தெரியும். அதனால ஆழ்வா சொல்ல அடியேனே ஆட்கொண்டு அருளே, நீயே வந்து கிருப பண்ணுப்பா, நீயே வந்து என்னை ஏத்துக்கோப்பா, நீயே வந்து என்னை தடுத்தா கொள்ளப்பா, பயனன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகள். நலகூபுரன் மணிகிரியன் மரமா தானே நின்றுருந்தா, அவாடு நின்றுருந்தா, நீயே தானே மரத்துக்கு நடுவில் நுழைஞ்சு மரத்தை முறிச்ச வாழ்க்கை கிருப பண்ண, அவளா கேட்டா, அவ கேட்கலையேப்பா, அவ கேட்கலையே, ஜெய விஜயாவில் அவள் இரண்யாட்சன் இரண்ய கசிபுவா வந்துடுறான், ஒன்னு அழிக்கணும்னு தானே அவ கிளம்பினான், தன் அகம்பாவத்தை அழிச்சிக்கணும்னு அவ கிளம்பலையே, மறந்தே போயிட்டா, தாங்கள் பகவானுடைய பார்ஷதர்கள்னு கூட மறந்து போயிட்டா, இரண்யகசிபு இரண்யாட்சன் ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் நாங்க பகவானுடைய பார்ஷதர்கள், வைகுந்தத்துல இருந்தோன்ற சிந்தனை கூட இல்லாம போயிட்டா. நம்மெல்லாம் அப்படிதானே, பகவத் சிந்தனை உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்ற சிந்தனையே விட்டு போயிடுது இல்லையா, பெரிய மறதி. நம்ம சொல்றோம் சோகம் மறந்து போயிடுறது, எதுவுமே ஞாபகம் இல்லை, பகவானே ஞாபகம் இல்லையே, பகவானோட நித்திய சம்பந்தம்ன்ற ஒரு விஷயமே மறந்து போயிடுதோன்னு நமக்கு, மற்றதெல்லாம் சம்பந்தம் இருக்கிறதா பாவிச்சுக்கிறோம், இதோட சம்பந்தத்தை உருவாக்கிக்கணும்னு நினைச்சுக்கிறோம், இந்த சம்பந்தம் அழியவே அழியாது, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ற ஆண்டாள். மற்ற சம்பந்தத்தெல்லாம் ஏற்படுத்தினவர்கள் என்னுடையதுன்னு அபிமானிக்கிறோம், இது அபிமானிக்கவே இல்லைனாலும் நம்முடையது தான். இந்த நிழல் இருக்கோன்னு நம்மளோட நிழல், அது வாட்டுக்கு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் நிழல் கூட வரா மாதிரி சுவாமி கூடவே தான் இருக்க, நிழல் எப்படி பிரியாதோ அதுபோல. அதனால ஆழ்வார் சொல்றார், அடியேனை ஆட்கொண்டு அருளே, அருளுக்காக எங்கிறேன்பா, வானம் பார்த்த பூமியா இருந்த ஆகாசத்திலேருந்து வர மழை துளிக்காக எங்கிருக்கிறா போல, ஏ பிரபோ அடியேனை ஆட்கொண்டு அருளே. முதல் பாசுரத்துல தாய் தந்தை தாரம் கிளைமக்கள் நோயே பட்டொழிந்தேன், அதனால நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளென்னே கொண்டருளேன். இரண்டாவது ஸ்திரீகள் மேல இருக்க ஆசையினாலே நானாவிதமான நரகம் புகும்படியான பாவத்தை நான் பண்ணிட்டேன், ஏ பிரபோ அடியேனை ஆட்கொண்டு அருளேன். மூணாவது பாசுரம் சொல்ற, அதாவது நம்ம பிரார்த்திக்கிறதுக்கான நல்ல பாசுரங்கள் சரியா, அந்த இடத்துல அவர் தன் பேரை சொல்லவே இல்லை, அதனால நம்மளே சொல்லிக்கலாம், தாயே தந்தை என்றும் ஆத்த சண்டை வந்துருந்து வச்சுக்கோங்க, ஒரே அழுகை வந்துருந்து யாரா திட்டான, தாயே தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால், ஏ பூங்கல் சூழ் விரையா திருவேங்கடவா, நாயேன் வந்தடைந்தே நல்கியாள் என்னை கொண்டருளே, மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து, நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், தேனே பூங்கொழி சூழ் திருவேங்கட மாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. என் பிரியதர்ஷினிய பார்த்தா கூட என் ஆனாய் என்னுடைய யானையே அப்படின்னு பகவான் கொண்டாடணும், என் ஆனடா அப்பா நீ, இந்த யானைக்கெல்லாம் இத்தனோட்டுலாம் போதாது, நிறைய சாதம் பெருசு பெருசா உருட்டி கொடுக்கணும், பெருமாளுக்கு எதிராக நன்ன சாப்பாடு அப்படின்னா நம்முடைய பாபங்கள்லாம் அப்படி ஜம்முன்னு சாப்பிட்ற அளவுக்கு பலம் உண்டா, எங்க நிறைய பாவம் இருக்கு, நானாவித பாவம் வச்சு உருட்டி உருட்டி தர நன்னா சாப்பிட்டுட்டு அனுகிரகம் பண்ணு அப்படின்றா, என் ஆனாய் அடியேனை ஆட்கொண்டு அருளே. அடுத்த பாஷம் சொல்றார், கொன்றேன் பல்லுயிரை, நம்ம எல்லாம் கொசு கொலை பண்றோமோ, கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறியே. குஞ்சே மேகமதிர் குளிர் மாமலை வெங்கடவா, அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. திரும்பி திரும்பி ஆட்கொண்டருளே, ஆட்கொண்டருளே, ஆட்கொண்டருளே. பாசனம் முழுக்க ஞாபகம் கூட ஆட்கொண்டு அருளே, ஆட்கொண்டு அருளே. இன்னைக்காக பகவான் என்னடா ஆட்கொண்டு அருளேன்னு திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கார். முழு பாசனம் ஞாபகம் இல்லை, ஆட்கொண்டு அருளே மட்டும் ஞாபகம் இருக்கு. இது கனுகிரகம் பண்ணிடு சொல்லிடு. ரொம்ப அழகா சொல்றார், கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாமையினால். நிறைய உயிர்களை கொன்னுட்டேன், ஏன்னா ஒரு வேடனா இருந்திருக்கார், கள்ளனா இருந்திருக்கார், யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கார். பெரிய குறிக்கோள்லாம் ஒன்றும் கிடையாது. தி சமயத்தில் அப்படி எங்கேயாவது ரோடில் போயிட்டு இருக்கும், இல்லை சின்ன குழந்தையா இருக்கும், இந்த சின்ன குழந்தைலாம் சுபாவம் உண்டு, ஏதாவது பூச்சி போச்சுனா டக்குனு அடிச்சு குழப்பணும். அதனால இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பாடு எங்கேயோ ஐயோ அவள் ஆற்றுக்குள்ள பக்கத்தில் வந்தாலும் சரியில்லை, அதுவும் கிடையாது. இது போகும் சமக்கம் விதி விதிக்கும். நம்ம தான் கொசு அடிக்க சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு, அது பார்க்குறப்ப இது தப்பு இல்லை. அதுக்கு என்ன உயிர்னா எல்லாம் உயிர். இப்போ கொசு அடித்தா இதையும் அடிக்கலாம், தன்னை விட பலகீனமாக இருக்கிறத அடிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கு குழந்தைகள், அவ்வளோதான். அதை சமக்கன ஒரு மிதி மதிக்கும், அடிக்கும், ஈயை பிடிக்கும், ஏதானும் பண்ணும். அணிமாண்டவிய ரிஷியெல்லாம் இந்த தட்டாம்பூச்சியை குச்சியில் வச்சு குத்தினா அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிராமத்தில் பசங்கள்லாம் பார்க்கும். பார்த்தோம்னா அந்த ஓணான் எல்லாம் அப்படி பிடிச்சி தொங்க விட்டுரும். அதுக்கு ராமாயண கதையெல்லாம் வேற சொல்லுவோம், எங்கேயும் தான் பிடிச்சதுன்னு தெரியாது அந்த கதையை. அந்த ஓணான தலைகீழ் அப்படியே தூக்கில் தொங்க விட்டுரும். கிராமத்தை நான் பார்த்துருக்கேன், சில பசங்கள்லாம் இந்த பாம்பை பிடிக்கும், பாம்பை பிடிச்சி அது போட்டு அப்படி அடிப்பா, அது மயங்கி கிடக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்சு சுயநினைவு வரும், திருப்பி போகும், திருப்பி பிடிச்சி போய் அடி அடிப்பா. அது ஒரு விளையாட்டு அதுங்களுக்கு. இந்த தட்டாம்பூச்சி இருக்க அதை பிடிச்சி வச்சுட்டு அதை தூக்கி கல் தூக்குறது பாரு, கல் தூக்குறது பாருன்னு விளையாடுவோம். நல்லா வியாபாரம் எனக்கு அதெல்லாம் அப்படி. இன்னொன்று உண்டு, இப்பெல்லாம் இந்த காலத்து குழந்தைகள் அதெல்லாம் பரவாயில்ல, தப்பிச்சு விடுத்துக்கள். இந்த பட்டாம்பூச்சியை தொட்டு அதில் அப்படி ஒரு சாம்பல் மாதிரி வரும், அதை நெத்திட்டு இருந்தால் பணம் கிடைக்கும்னு ஒன்று உண்டு. அதனால பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியாக பிடிச்சி அது மேலே ஓட்டுற அந்த சாயத்தை நெத்திரியை தடவிப்பாள். என்னெல்லாம் உண்டோ குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் சாதாரணமாக எதையானும் பண்ணிண்டே இருப்போம். ஆழ்வார் தான் சொல்றார், கொன்றேன் பல்லுயிரை. ஒரு உயிர் ரெண்டு உயிர்லாம் கிடையாது. நமக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், கோடி சிம்மா பாவம் இருக்கேன், சிங்கமாக இருந்து மானை அடிச்சிடணும், நீங்க அடிக்க வேற யாரும் அடிச்சாலும்னு எத்தனை பேர் அடிச்சிருக்கு. நாயா இருந்து பூனையை கடிச்சிருக்கணும், பூனையா இருந்து எலியை கடிச்சிருக்கணும், கீரியா இருந்து பாம்பை கடிச்சிருக்கணும், இதெல்லாம் யார் கணக்கில் வரும், கதையா இருக்க. நம்ம பேங்க்ல போட்டு நம்ம தான் எடுக்கணும், நமக்கு தானே ரைட் கொடுத்துருக்கா, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கால, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து ஐடி ப்ரூஃப் எல்லாம். அந்த மாதிரி ஆத்மா ஐடி ப்ரூஃப் வச்சிருக்காரு பகவான், எல்லா சிஸ்டத்துல எழுதி வச்சிருக்காரு கரெக்டா. ஆதியிலேருந்து ஆதி மூலத்திலேருந்து இன்னி காலம் வரைக்கும் என்னெல்லாம் கொலை பண்ணிருக்கோமோ, மரண தண்டனை கொசு அப்படி அடிக்கிறதா, என்ன ஒரு சந்தோஷம். அந்த பேட்டை வச்சு அடிச்சு அது கடற்கரை சத்தம் வரணும், எத்தனை சந்தோஷம். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையினால். சில உயிர்களை கொலை பண்றோம் அப்படின்னா நம்மளை காத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவிழா நடக்கிறோம், கண்ணுக்கே தெரியாம எதிரானம் மிதிச்சிருவோம். இந்த மழை காலத்துல எல்லாம் இந்த கரப்பாம்பூச்சி படுற பாடு, எலி சில பேர் எலிய பிடிச்ச அவ்வளவு தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ல வேண்டிய பிடிச்சு அந்த மாத்துக்குள்ள வந்தது ஒரு குத்தம் தான். நம்ம கொஞ்சம் பேப்பரை கிழிச்சு கொடுத்து ஏதோ சிலரை சாப்பிட்டு கொடுத்து நம்ம சொத்தையே கொள்ளையடிக்கல, அதுக்கு மரண தண்டனை. கொதிக்க கொதிக்க வெந்நீரை கொத்துவா, அப்படியே அந்த எலி பொறி இருக்கும், அதை பிடிச்சு கொதிக்க கொதிக்க வெந்நீரை கொண்டு அப்படியே அதை முக்கும், அது துடிக்கும், பயங்கரமா துடிக்கும். அது நம்மெல்லாம் இது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால். இப்ப தீவிரவாதிகள்லாம் வரானு, தானும் குறிக்கோள் இருக்கா சொல்லுங்க. ஏதோ நான் சொல்றேன், அவன் சொல்றான், தன் புத்தியில யோசிக்கிறது இல்லை, தனக்கு தோன்றபடி கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. கொன்றேன் பல்லுயிரை, இப்பெல்லாம் ஃபாரின்ல பாக்கலாம், திடீர்னு வரான் ஒரு மிஷின் கண்ணு எடுத்துக்கலாம், ஸ்கூல்ல போறான், குழந்தைகள் எல்லாம் சுட்டு தள்ளுறான். குழந்தைகளை சொல்றதுக்கு ஏதான காரணம் உண்டா, இதான் ஒரு ரீசன். அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால். இந்த பூனை எல்லாம் அதனுடைய குட்டியை ட்ரெயின் பண்ணும். என்ன பண்ணும்? அந்த பல்லியோ இல்லாட்டி எலியையோ அடிக்கும். தாய் பூனை அடிச்சு அது சாகடிக்காது, அது சாகடிக்காது. அது வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சியில இருக்க அந்த ஒரு ஸ்டேஜில் விட்டுடும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த குட்டி பூனைகள் அது ஓடுறதை பிடிச்சு அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ட்ரைனிங் ப்ராசஸ், ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த தாய் பூனை குட்டி பூனைக்கு கொடுக்குற ட்ரைனிங் ப்ராசஸ், தன் குட்டி ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு உயிரை இதை அடிச்சு அதை சாகடிக்காம பண்ணி ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த குட்டி குட்டி சிங்க குட்டிகள்லாம் அப்படிதான் தாய் சிங்கம் சொல்லி கொடுக்கும். அறகுறையா காலை கடிச்சு விட்டுடும், இந்த கால் நொண்டிட்டு ஓடும். அப்ப அந்த குட்டி சிங்கம் மேல போய் தாவி அதை பிடிக்கும். இது ரெண்டுத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பா. என்ன கஷ்டம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம்னா டிஸ்கவரி சேனல பார்த்து சொல்ல நினைக்கப்படாது. எல்லாம் நம்ம பண்ணதுதான். பல கோடி ஜென்மாவா பலவிதமா பண்ணிருக்கோம், பலவிதமாக. இந்த பாம்பெல்லாம் பார்க்கலாம், அது பாட்டுக்கு யாரும் ஒன்று கடிக்கிறதோ நம்ம கோபத்துல. அதுக்கு துஷ்ட புத்தி, கிருஷ்ணனையே கடிச்சான் காளியன்னு காண கிடைக்கிறது. அது சுவாவத்தை அவை கடிக்கிறது. கொன்றேன் பல்லுயரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால். தன்னை போல பிறர் பாவிக்கணும்ன்ற ஒரு புத்தி இல்லையே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்றாரணும். பெரியவாளுக்கெல்லாம் பயிர் வாடி போச்சுனா, ஐயோ வாடுறதே ஜலம் இல்லாமல் உருகா. மண்டனார் வடலூர் ராமலிங்க அடிக்கிறார்களாம், வாடிய பயிரை பார்த்தா அச்சியோன்னு வருத்தப்படுறா. கூரத்தாழ்வான் பெரிய கோடீஸ்வரன். கூரன்றது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம், ஊரே அவரோட தான். அவர் காலத்தில் டெய்லி ஒரு 1000 பேருக்கு சதி ஆராதனை நடக்கும். அப்போ ஒரு நாள் அவரோட தோட்டத்தில், அவரோட தோட்டக்காரன், அவர் வேலைக்காரன், வரவாள்னா சாப்பாடு போடுறதுக்காக வாழை இலை வெட்டினான். நான் வெட்டிட்டு போயிட்டு இருக்கேன். போகும்போது வாழை இலை வெட்டணும், அதுலேருந்து சொட்டும் இல்லையா, அதை பார்த்து கூரத்தா ஐயோ அதுக்கு வலிக்கிறதே அழறதே நினைச்சு விட்டாரோ. நம்மளாம் நல்லா வாழை இலை மேலே ஏறி வெட்டு அப்படின்னு அழகாக அதை பார்த்த உடனே கதறி அழகா. உடனே பார்த்தா அடுத்த நாள் 1000 தங்கத்தட்டு ஆர்டர் பண்ணிட்டாராம். இந்த வாழையிலாம் வெட்ட வேண்டாம், வரவாள் தங்கத்தட்டில் சாப்பிட்டோம்னுட்டாராம். அப்படி எப்படி ஒரு மனசு இருக்கும் நம்ம கதை சொல்லவே கூடாது. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால். ஒரு குறிக்கோளே லட்சியமே இல்லை கொலை பண்றதுக்கு. ஒரு காரணமே இல்லாமல் பண்ணிக்கொண்டிருக்கோம் இல்லையா. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால். எத்தான வேற கொண்டு போட்டாச்சு. கொன்றேன் பல்லுயிரை பூதனா எவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறிய. யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னா அவளுக்கு ஹிதமா ஒரு நல்ல வார்த்தையா சொல்லியிருப்போமா. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி அப்படின்ற. அதாவது நம்ம யாருக்காவது பண்ணிட்டோம்னா கூட அது பெருமையாக தானே பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் வாழ்க்கை இதை பண்ணேன், வாழ்க்கை இதை பண்ணேன், அது ஒரு பெருமை. ஒரு சமயத்தில் காஞ்சி மகாபரிவாரத்தில் ஒருத்தர் வந்தாராம். நல்லா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர், சமையல் கான்ட்ராக்டர் போல இருக்கு. அந்த பெரியவாட் இருந்தார், பிஸ்னஸ் நல்லா போயின்னு இருக்கு, நிறைய கான்ட்ராக்ட்லாம் வர்றது, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அப்பப்போ முடியும் பொழுதுலாம் அனாத குழந்தைகளுக்குலாம் ஒரு 100-200 சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு விட்டான். பெரியவா பெருமையா பெரியவா ஜபிச்சு நேரம் நான் தலையாட்டின் இருந்தாலும். அப்போ ஒரு அம்மா வந்தாலும் அவள் எதுவும் மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கா காஞ்சிபுரத்தில். அழகா பெரியவாளை சேவிச்சாலும் சேவிச்சோன்னே பெரியவா சொன்னா, இவ்வளோ டெய்லி 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான்னு. 1000 பேருக்கு அன்னதானம் பண்றான்னு அவளுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நான் எங்க அன்னதானம் பண்றேன், அவ பாவம் அவ வயிற்றுப்பழுது அந்த மெசேஜ் நடத்திட்டு இருக்கா. அவள் டெய்லி 1000 பேருக்கு மேல அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. அவளுக்கும் புரியல, இவருக்கும் புரியல. அவர் பார்த்தார், இவளை பார்த்தா இவளுக்கே ஏதோ கொடுத்தா தேவையில்ல மாதிரி இருக்கு, இவ எப்படி அன்னதானம் பண்ணுவா. அவளுக்கும் புரியல, நான் எங்க பண்ணேன் பெரியவா அப்படின்னா. பெரியவா கேட்டா, டெய்லி மெஸ் எல்லாம் சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னாரு. அப்படி பார்த்தா தெரியலையே, அவளுக்கே மறந்து போயிடுதான். பெரியவா சொன்னாலும், ஒரு பிடி அரிசி எடுத்து போடுவே இல்லையா? ஆம் பெரியவா, டெய்லி ஒரு பிடி அரிசி எடுத்து எங்க எறும்பு புத்திருக்கோ அதை கொண்டு போடுவாளாம். அவளை டெய்லி ருட்டீனா வச்சிருக்கா. அதான் பெரியவா சொல்றா, அந்த இரும்பு ஜீவன் தானே, அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒருபடி அரிசி ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு டெய்லி நடக்கிறதுனால அவ டெய்லி 1000 பேருக்கு மேல அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான்னு தலை கவிழ்ந்து போயிட்டான. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷாளுக்கு பண்ண அன்னதானம்ன்றோம், நம்மளோட புத்தி 1000 பேருக்கு அன்னதானம்னா மனுஷா, ஒருபடி அரிசியில 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும்ன்றது பெரியவா சொல்ற. எறும்புக்கு என்ன, இத்தோடு ஒரு அரிசி போதா, ஒரு அரிசியில குடும்பமே வாழ சௌக்கியமா. அவள் டெய்லி ஒருபடி அரிசி பண்றதுக்கு 1000 பேர் கன்னதானம் பண்றா அப்படின்னு வந்தவர் தலை குனிஞ்சாலாம். இவ கண்கள் ஆனந்த பாஷம், பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு இது அன்னதானம்ன்ற ஒரு சிந்தியில பெரியவா பேசிட்டாலும் நமக்கு புரியாத ஒரு கான்செப்ட் இது. எறும்புக்கு அரிசி போடுறது அன்னதானம்ன்ற பெரியவா. அப்ப என்னெல்லாம் அனுபவம் பாருங்க மகாத்மாக்களுடைய விஷயங்கள். அந்த மாதிரி ஏதானும் ஒண்ணு பண்றோமா இல்லையே, ஏதானும் என்றானும் இறந்தார்க்கு ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்றோமா, கிடையவே கிடையாது. ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு இது புண்ணியம் பண்றது தர்மம் பண்றது ஒன்னும் பிடிக்காத. ஒரு சிட்டியில அவனை நரகலோகத்துக்கு அழிச்சுட்டு போறான், அவன் பண்ண பாபத்துக்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டு இருக்கான். எல்லாம் பார்த்தாராம், கடைசியில யமதர்மராசன் சரி சரி அவனை சொர்க்கத்து பாதையில கொண்டு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு விட்டாரான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவனுக்கு ஆச்சரியமா, நான் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு புண்ணியமே பண்ணல, இல்லை ஒரே ஒரு நாள் பண்ணாங்க. என்ன புண்ணியம்னு கேட்டான் அவர்த்த, ரொம்ப பசியில வாடி இழைச்சி, ஐயா பசிக்கிறது ஏதாவது குடும்பம்னு கேட்டான். டே அங்க அன்னதான் நடக்கிறது போடான்னு கை காட்டி விட்டாள். அவன் அங்க போய் சாப்பிட்டான், அந்த புண்ணியம் நீ சொர்க்கத்துக்கு போகணுட்டான் இந்த கை காட்டி விட்டதுக்கே. அந்த மாதிரி கூட நான் ஒரு அல்பமான ஒரு கைங்கரியம் கூட பண்ணலையே, தேவைப்படுறவாளுக்கு கொடுக்க கூட கொடுக்கலையேப்பா, ஆசையோட அவ பசி தீக்கணும்னு கொடுக்கலையே. முக்காவாசி நம்ம கொடுக்கறதெல்லாம் பெருமைக்காக தானே கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா பெருமையாக தானே பேசிருக்கோம். நம்ம எத்தனைக்கு எத்தனை பண்ண நல்ல விஷயத்தை பத்தி பெருமை பேசுறதோ அவனுடைய புண்ணியம் குறைஞ்சுட்டே வருது, என்ன ஞாபகம். அப்ப இவன்லாம் நீங்க பண்ண புண்ணியம்லாம் லிஸ்ட்ல இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. பண்ண புண்ணியத்தை பத்தி சொல்லி 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 காட்ட 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 அது பெருமையா போயிடுறான். பெருமையா போகும்போது அவனுடைய எஃபெக்ட் குறைஞ்சு போயிடுறான், எஃபெக்ட் கரைஞ்சு போய் வேஸ்டா போயிடுறது. அதனால தற்பெருமை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்வாரதான் சொல்றார், என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறிய. இத்தனைக்கும் திருமங்கை மன்னன் அவ்வளவு அழகா அன்னதானம் நிறைய பண்ணிருக்கார், சதியாராதனம்னு பண்ணிருக்கார். தண்டாட்டி சொன்னான்னு சொல்லி சதியாராதனம் பண்ணிருக்கார் டெய்லி. ஆனா திருமங்கை மன்னன் சொல்றார், நானும் ஆசைப்பட்டு பண்ணலையே, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையினாலே அந்த விரத நிர்பந்தத்தினாலே பண்ணேனே ஒழிய, ஆசவயப்பட்டு நான் டெய்லி அன்னதானம் பண்றேன்னு பண்ணலையேப்பா, அதனால என் லிஸ்ட்ல வராதுன்னு. அதனால என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன், குஞ்சே மேக மதிர்குளிர் மாமலை வெங்கடவா. இந்த மேகங்கள்லாம் பெரிய மலை மாதிரி இருக்கான், அதெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதான் இந்த திருவேங்கட மலையில. மலையில சாதாரண மேகங்கள் வந்து நிற்கும் இல்லையா, அது அனுபவம் சொல்ல. மேகங்கள்லாம் அப்படி பெரிய குன்று குன்றா இருக்கான், அப்படி நல்ல திக் க்ளவுட்ஸ் தான், அழகாக அது வந்து உக்காந்து இருக்கான். குஞ்சே மேகமதிர் குளிர் மாமலை வெங்கடவா, அன்றே வந்தடைந்தேன். அன்றே என்றார், இன்று வந்தடைந்தேன் தானே சொல்லணும், இன்னைக்குதானே வந்திருக்கேன்னு சொல்லணும். அன்றே வந்தடைந்தேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அன்றேன்னு சொன்னார்னா, அந்த கொலை பண்ண கையுடைய ரத்தம் கூட மாறலையா அன்னைக்கே, அதாவது அப்போத்திலேருந்தே உன்னுடைய திருவடியே கதின்னு வரணும். எப்ப பாவம்லாம் பண்ணிட்டோமோ இப்ப வேற வழியே இல்லை, அவன் திருவடியே கதின்னு வரணும். அதனால அன்றே வந்தடை, அன்னைக்கே உன் திருவடி அடையறதுக்கான தகுதி வந்துருச்சு. ஏன்னா குறிக்கோளே இல்லாம கொலை பண்ணிட்டேன், கஷ்டப்படுறவாளுக்கு ஒரு சகாயம் பண்ணல, அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்ல, உன் திருவடி அடையறதுக்கான தகுதி. ஏன்னா உன்னை விட்டா இப்படிப்பட்டவனை ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்னைக்கு அந்த பாவம் எல்லாம் பண்ணேனோ, என்னைக்கு வாழெல்லாம் அப்படி கேவலமா பேசினேனோ, என்னைக்கு வாழெல்லாம் ஒத்தாசு பண்ணாம இருந்தேனோ, அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே அப்பா திருவேங்கடமுடையானே. இப்படிப்பட்ட என்ன நீ ஆட்கொண்டு அருள்னா உனக்குதானே அழகு சொல்லு பார்க்கலாம். டே அந்த மகாபாவி திருவேங்கட மலைக்கு போனான்டா, அவ்வளவு அழகா அவனுக்கு அனுகிரகம் கிடைச்சுடுத்து அவன் நல்லவன் ஆயிட்டான் தெரியுமா அப்படின்னா தானே பெருமை. ஒழுங்கா இருக்கிறவன் கோவில் போயிட்டு வந்தா அதனால கோவிலுக்கு எதாவது பெருமை உண்டா? அவனுக்கு வேணா பெருமை இருக்கும். ரொம்ப நல்லவர், டெய்லி கோவில் போறார், கோவில கைங்கரியம் என்றார், அவளுக்கு பெருமை. உருப்படாத ஒருத்தன் கோவிலுக்கு போனான், நாராயண நாமத்தை பிரகலாதன் சொன்னா விசேஷமா, அஜாமினன் சொன்னா விசேஷமா? சத்தியமா அஜாமினன் சொன்னாத்தான் விசேஷம். பிரகலாதன் சொல்லி நாராயண நாம மகிமையை சொல்றது பெரிய விசேஷம் இல்லையே. ஏன்னா கர்ப்பத்திலேயே கதை கேட்டுவிட்டான் நாரதர் குரு. இதெல்லாம் இருந்தவன் நாராயண நாமத்தை சொல்லலன்னு ஆசிங்கம், சொன்னா பெரிய பெருமை கிடையாது. எதுவுமே இல்லாத அஜாமிலன் நாராயணா சொல்ல, அதுவும் நாராயணன் நினைக்காம சொல்ல, ஆனா அந்த நாராயண நாமத்துக்காக நாராயண விஷுதூதர்கள் அனுப்பினான். அப்ப இவன் சொன்ன நாராயண நாமத்துக்கு தானே ஏற்றம் அதிகம். பிரகலாதன் 5 வருஷம் சொன்ன நாராயணனால 5 வருஷம் கழிச்சு தான் வர, பாவம் குழந்தை கர்ப்பத்திலே சொல்லிட்டு இருக்கான் நாராயணன் 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 கர்ப்பத்திலேயே சொல்லிட்டு இருக்க பயலுக்கு 5 வருஷம் கழிச்சு கடைசியில சம்பே என்ன திருஷ்யதே அப்ப ரோஷம் பொத்துட்டு வந்துட்டாரா? 5 வருஷமா ரோஷம் எங்க போச்சுன்னு தெரியல. 5 வருஷமா இல்லாத ரோஷம் அன்னைக்கு வந்து கொடுத்தான். இவன் 88 வருஷம் வீணா போனவன், ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவன் நாராயணா சொன்ன குடு 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 ஓடி வந்துட்டான். என்ன அநியாயமா இருக்கு இல்லையா? நியாயமே இல்லை. பாரபக்ஷம் ஒண்ணு தெரியும், ரொம்ப பக்தாளா இருந்தா பெருமாள் கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை, கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். புது பக்தாளா இருந்தா டமக்கன் கட்டுப்போ பண்ணிடுறாரு, அதுதான் கன்ஃபார்மா தெரியுது. கோபிகள் தான் அளவு விட்டு ஓடினார். விபீஷன் அன்னைக்கு தானே வந்தான், கொஞ்சம் அளவு விட்டுருக்கலாமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்புறதுக்கு இல்லை ஒண்ணு, அதான் ஸ்கேன் பண்ணி ஏதான ஒரு பரீட்சை வச்சாரா? பெரிய உடனே வசனம் வேற, சக்கர தேவ பிரபந்தாய தலா நீதி யாச்சத்தை அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏத விரதம் மம. உடனே அவன் சரணாகதி பண்ணிட்டான், உடனே அவன் பட்டாபிஷேகம் குயிக்கா இல்ல கடக்கட ஓடி போயிடப்படாம பயமும். அதே சீதா பிராட்டி 10 மாசமா கதறிட்டு இருக்கான், ராமா 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 ராமா. ஆஞ்சநேய பார்க்க அனுப்பினவர் கூட நானும் வரண்டாலும் கலந்து வேண்டியதானே, இவர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். பொண்டாட்டி இவர் தானே தேடணும், ஊர்ல இருக்க வரலாமா தேடணும்? இவர் பொண்டாட்டி இவர் போய் தேடுறதான நியாயம்? சொல்லப்படாது ராமனை பத்தி, தன் பொண்டாட்டிய தான் தேடாம இதுல வேற சுக்ரீவனுக்கு வேற ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு சரி 4 மாசம் நீ சௌக்கியமா இருந்து உட்காந்து புலம்பின் இருக்கார். 4 மாசம் சௌக்கியமா கிஷ்கிந்தால் உட்காந்து புலம்பு 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 புலம்பிட்டு பக்கத்துல வர வயசு பயில வச்சுன்னு வர புலம்பு லட்சுமணன். அவன் என்ன வயசானவனா? அவனு பெண்டாட்டி விட்டுதான் உட்கார்ந்து இருக்கான் பாவம், தாடியை வச்சுட்டு அவன்கிட்ட வேற புலம்பி 4 மாசம் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் சுக்ரீவன் 4 பக்கம் ஆரம்பிச்சா, சரி லட்சுமணா ஒரு பக்கம் நீ போட, ஒரு பக்கம் நான் போறேன்னு போக வேண்டியதானே. அதானே இவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரா, இவர் அங்கேயிருந்து வருவாரா கண்டேன் சீதி, அப்புறமா அப்புறம் என்னடா பண்ணலான். அப்ப இவ்வளவு தியானம் பண்ற சீதி அங்க வந்து சௌக்கியமா உட்கார்ந்து இருக்காரு. விபீஷணன் வந்தவொடனே ஒரு கிருபை, பிரகலாதனுக்கு 5 வருஷம் பொறுமை, அஜாமினனுக்கு அன்றே அப்பொழுதே கிருபை. என்ன அநியாயம் பாருங்க, எத்தனை ஆச்சரியம். இதெல்லாம் நிஜமாவே பகவானுடைய விசேஷமான லீலை. அப்ப இவாளெல்லாம் ஏன் இப்படி வச்சிருந்தாருன்னா, இவாளெல்லாம் இந்த தியானத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டுரும். அது ஒண்ணு இருக்கு, சீதை பிரகலாதன்லாம் இந்த ஸ்மரணம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மரணமே இவாளை ரட்சிச்சிடுமா. தனியா சுவாமி போய் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு ஸ்திதியில அவ பக்தியை நிரூபிக்கிறதுக்காக காமிக்கிறாரு ஒழிய, இவாளுடைய பகவஸ்மரணையே இவாளை காப்பாற்றிடுறவன். விபீஷன்லாம் உடனே கிருபை பண்ணாதான் பிடிச்சு வச்சுக்க முடியும்னு கிருபை பண்ணிட்டு தாங்க முடியலையே அவனுக்கு, அதனால உடனே கிருபை பண்ணி ஆள் கூட்டம் சேர்த்துக்கிறாரன் சுவாமி. ஏற்கனவே கட்சியில சேர்ந்த வாழ மீண்டும் பண்ண வேண்டாம், புதுசா தானே மீண்டும் பண்ண, ஒவ்வொருத்தையா இழுத்து 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 அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், பிரபோ வந்திருக்கேன்பா, அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. அந்த அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் இல்லையா? நீ அனுகிரகம் பண்ணலேன்னு சொல்ல, நான் அனுபவிக்கும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணேன். எனக்கு தெரியல உன்னை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியல, எப்படி உன்னை கொண்டாடி குதூகலமா இருக்கணும்னு தெரியல. அதனால அடியேறை ஆட்கொண்டவர்கள் அவ்வளவு தாபம் பண்ணிருக்க. அதாவது ஆழ்வார் சொல்றார், எனக்கு இன்னும் நான் திருப்தி ஆகும்படியா அவன் தரிசனம் கிடைக்கல, நான் பாவி, இந்த பாவிக்கு அனுகிரகம் பண்ண. அதாவது சரியா எந்த கோவில் போனாலும் எனக்கு திருப்தி ஆகலப்பா, நான் அனுபவிக்கும்படியா நீ கிருபை பண்ணது. அந்த 10 பாசுரங்களுமே நான் பாபம் பண்ணிருக்கேன், நான் பந்தத்துவத்துல மாட்டிருந்து நோய்பட்டு ஒழிஞ்சிருக்கேன், காம வயப்பட்டு நானாவிதமான நரகம் புகும் பாவம் செஞ்சிருக்கேன்பா, குறிக்கோளே இல்லாம உயிர்களை கொண்டு போட்டு இருக்கேன்பா, கஷபடுறவாளுக்கு ஒரு நல்ல வார்த்தை கூட சொன்னதில்லப்பா, இப்படிப்பட்டவன் வந்திருக்கேன் கிருப பண்ணு. நான் நல்லவன், நான் நிறைய நாமஜபம் பண்றவன், நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன், இந்த எதுவுமே சொல்லல. இத்தனைக்கு பத்ரிகாசனம் எல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கா, ஒவ்வொரு திவ்யதேசமா போயிட்டு 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 வந்துட்டும் இவ்வளவும் போனவர், பகவான் கழுத்துல கத்தி வச்சு நாராயண நாமத்தை வாங்கின்றவர், பிரத்யட்சமா பகவான் பாதத்தையே கடிச்சவர், கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலேன்னு பெண்பிள்ளை சொல்றார். இப்படிப்பட்ட திருமங்கை மன்னன் அவர் சொல்றார், நான் ஏன் அடியேன் வந்தடைந்தேன் ஆட்கொண்டு அருளேன். அப்ப இந்த நைச்சானுசந்தானம்னு சொல்லுவார், நைச்சானுசந்தானம் பணிவு, நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், உன் கிருப்பையினாலே நீ கிருபை பண்ணு, உன் கிருப்பையை நம்பி இருக்கு, உன்னோட கிரேஸ், நத்திங் பட் கிரேஸ் இல்லையா, உன் கிருப்பை வேணும்பா, உன் கிருப்பைதான் நான் உன்ன அனுபவிக்க முடியும், என் பலத்தினாலே, என் புண்ணியத்தினாலே, என் நாம ஜபத்தினாலே, என் விரதத்தினாலே, என் பக்தியினாலே, என் ஸ்ரத்தையினாலே, என் வினயத்தினாலே இல்லை, உன் கிருப்பையினாலே, உன் கிருபை வேணும், அதனால ஆட்கொண்டு அருளே, அப்படி ஒரு கிருபை பண்ணுப்பா. அதை நினைச்சு நினைச்சு நான் உருகணும், எவ்வளவு மோசமா இருந்தேன், எனக்கு சுவாமி இப்படி கிருபை பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த கிருபைய நினைச்சு அடியேன் வாழணும். இதுதான் எனக்கு வேணும், உன் கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு வேணும், அடியேனை ஆட்கொண்டு அருளே, நீ ஆட்கொண்டுக்கோ, நீ என்ன அப்படியே இழுத்துக்கோ, நீ அப்படியே என்னை கடத்திண்டு போயிடு, நீ என்ன அப்படியே திருடிண்டு போயிடு, நீ என்ன அப்படியே கொள்ளையடிச்சுடு, கோபிகளை கொள்ளையடிச்சுன்னு வேணுகானம் பண்ணி அத்தனை பேரும் எல்லாத்தையும் அதான் ஆட்கொள்றது. பகவான் அவரோட ராசக்கீடு ஆடலாம் தீர்மானம் பண்ண உடனே அழகா ஜோரா இந்த ராச பௌர்ணமி அன்னைக்கு வேணுகானம் பண்ற, அன்னி வரைக்கும் அவன் பகவான் திரும்பி சந்தியா காலத்துக்கு அப்புறமா விருந்தாவனம் வரவே இல்லை, அது வரைக்கும் பகவான் டெய்லி சந்தியா காலத்துக்கு சமத்தா ஆற்றுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பால் மம்மு சாப்பிட்டுட்டு அம்மாவோட கதை பேசி சமத்தா தூங்கிடும். ராசக்கீடு அன்னைக்குதான் முதல் தடவையா பகவான் திரும்பவும் தனியா விருந்தாவன காட்டுக்குள்ள வர்றது அன்னைக்குதான் முதல் தடவையா, ராச பௌர்ணமி அன்னைக்குதான் திரும்பி வர வந்துட்டு அவனே வேணுகானம் பண்றான். அந்த வேணுகானம் அழகா சரியா, இவன் வேணுகானம் பண்ணா எல்லாரும் தானே மயங்கணும், ஆடு மாடு பன்னிக்குட்டி நாய்க்குட்டி மனுஷக்குட்டி எல்லாமே மயங்கணும், கரெக்டா இவன் ராசக்கீடை ஆடணும்னு சங்கல்பம் பண்ணவாளுக்கு மட்டும் வேணுகானம் கேட்கறது, அவா மட்டும் மயங்குறா, அவா மட்டும் வர. அப்ப இதுதான் ஆட்கொண்டு அருள், அவன்தான் வசீகரிக்கிறான், அவன்தான் வசீகரிக்கிறான். காந்தத்துக்கு நல்ல காந்த சக்தி உண்டு, ஆனா அது எல்லாத்தையும் இழுக்கிறது இல்லையே, தங்கத்தையோ பித்தளையோ போய் போய் இரும்பத்தானே இழுக்கிறது, வசதியானதெல்லாம் இழுக்கணும் தங்கம் இந்த காந்தம், ஒன்னுக்கும் பிரயோஜனம் இரும்பு போய் சர்ற 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 சரன்னு இழுக்குது, தங்கத்து பக்கத்தை வச்சு அது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஆக அந்த மாதிரி நல்லா துருபிடிச்ச இரும்பு மாதிரி. நீ யா இழுத்துக்கோ, நீ யா கிருபை பண்ணு, ஆட்கொண்டு அருளே, நீ வந்து கிருபை பண்ணுப்பா, ஆட்கொண்டு அருள், உனக்குதான் உரிமை இருக்கே, எனக்கு தான் தகுதி இருக்கு, ஏன்னா வீணா போனவன்னு ஒரு தகுதி இருக்கு, இது போல எனக்கு கிருபை பண்றதுக்கு நான் நல்லவன்ற தகுதியே இல்லை, வீணா போனவன், உருப்படாதவன், நானாவது நரகம் புகும் பாபம் செஞ்சவன், பந்தத்துல மாட்டிண்டு முழிச்சிண்டு கிடக்கிறவன், அறியே இல்லாம ஆசையே இல்லாம குறிக்கோளே இல்லாம கொலை பண்ணவன், இதை விட வேற என்ன தகுதி வேணும் உன் கிருபையை சம்பாதிக்கிறது. அதனால நமக்கெல்லாம் தகுதி இருக்கு, ஆழ்வார் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா, நான் சுவாமியை பார்க்க மாட்டேன், எனக்கு சுவாமி இல்லைன்னு புலம்ப வேண்டாம், நமக்கு இருக்கு, உருப்படல அநியாயம் பண்ணிருக்கோம், நானா இது நரகம் போகும் பாவம் செஞ்சிருக்கோம், அதனால இதை நினைச்ச தைரியமா இருந்தா ரைட்டு, சுவாமி நமக்கு கிருபை செய்வார் நீதி பாசம் சாயங்காலம், அதனால ஒரு கேரண்டி கிடைச்சிருக்கு நமக்கு, ஆனா இனிமேல் பாவம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை, பண்ணதுக்கே கேரண்டி உண்டு, எப்படி சுவாமி தரிசனம் கொடுத்துருவார். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Jai Sadgurunath Maharaj Ki Samasta Bhagavata Loko Govinda Nama Sankirtanam Govinda Jai Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Gopika Jeevana Smaranam Govinda Govinda Alvar Trividigale Sharanam Andal Trividigale Sharanam Yambirmana Trividigale Sharanam Sarvam Guru Arpanam Jai Sri Radhe Krishna Satsang Ki Jai Jai Sri Pujya Sri Sri Amma Vakka Jai Jai Sri Bharat Mata Ki Jai Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Om Shanti Shanti Jai Sri Indu Mata Ki Jai Sri 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 Anantapuri Kshetra Ki Jai Sri Lakshmi Varahamurti Ki Jai Sri Ananta Padmanabha Swami Ki Sarvatra Padmanabha Nama Sankirtanam Padmanabha Padmanabha